கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக இந்த மாலை பொழுதில் இந்த தொடர் வகுப்பில் நாம் முகமுகமாக சந்திக்க தேவன் நமக்கு ஒரு பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நம்முடைய இருதயங்களில் அநேக நன்றிகளை அவருக்கு நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். தொடர்ந்து தேவனுடைய பெரிய கிருபையில் நாம் பார்த்து வரக்கூடிய வேதாகம தலைப்புக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரம் நீங்க பார்த்த அந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மூன்று வழிகள். சகோதரர் சொன்ன பிரகாரமாக அதனுடைய காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு, சகோதரர் சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார் ஒரு முன்னரை, அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்று. சோ நமக்கு என்று சொல்லும் பொழுது நாம் யாரை சொல்கிறோம்? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான ஒரு வார்த்தை, ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அல்லது ரொம்ப விசேஷமா சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள்கிட்ட வெளிப்பட வேண்டிய குணலட்சணங்கள்ல, அல்லது ஒரு கிறிஸ்தவன் பிரதிபலிக்க வேண்டிய குணலட்சணங்கள்ல இது மிக முக்கியமான ஒரு குணலட்சணம். விசுவாசம், faith. இன்றைய நம்முடைய பாடம் விசுவாசம் பற்றின பாடமாக அங்கு இருக்கு. சகோதர சகோதரிகளே, உண்மைதான், உண்மையான ஒரு கிறிஸ்தவன் கிட்ட பிரதிபலிக்க வேண்டிய அல்லது அவர் வெளிப்படுத்த வேண்டிய குணாதிசயங்கள்ல ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அடிப்படையானது விசுவாசம். ஒருவேளை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம், ஏன்னா நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, விசுவாசிகள், பிலீவர்ஸ். அப்படி இருக்கிற நமக்கு மத்தியில நாம் விசுவாசம் குறித்து ஒரு பிரசங்கம் எடுக்கணுமா என்று உங்களுக்கு தோணலாம். சகோதர சகோதரிகளான பாடத்தின் முடிவில் அது எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கு புரியும். ஆனா பார்க்கணுமா விசுவாசம் குறித்து? நாமோ கண்டிப்பா பார்க்கணும். சோ ரொம்ப எளிமையா நாம இந்த கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். சோ விசுவாசம் ஜெனரலா பொதுவா நாம பார்த்துட்டோம்னா அதுக்கு ஒரு ஒரு வேற ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க தமிழ்ல. விசுவாசத்தை வேற எப்படி நாம் சொல்லலாம்? விசுவாசம் வேற என்ன சொல்லலாம் நாம்? தேங்க்யூ, கரெக்ட். வேற எதுவும் சொல்ல முடியாது. நம்பிக்கை, பிலீஃப். சோ விசுவாசம் என்பது நம்பிக்கை. சோ இந்த விசுவாசம் எல்லா ஜனங்களும், மத வேறுபாடல எதுவும் பார்க்க வேண்டாம், பொதுவா உலகத்தின் ஜனங்கள் எல்லோருக்கிட்டையும் இந்த விசுவாசம் இருக்கும், இந்த நம்பிக்கை இருக்கும். அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஏதேதோ ஒரு வகையில அந்த விசுவாசத்தை, நம்பிக்கைய அவங்க செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. நம்ம சுற்றி முற்றி இருக்கிற ஜனங்களை பார்த்தாவே அங்க தெரியும். சோ உதாரணமா நாம் என்ன சொல்லலாம்? ஒரு சாதாரண விசுவாசத்துக்கு, நம்பிக்கைக்கு ஒரு உதாரணம் நாம சொல்லணும்னா பாருங்க, இப்போ சூரியன் மறைஞ்சு போச்சு, நாளைக்கு யாருக்காவது வருத்தம் இருக்குதா? சூரியன் மறைஞ்சு போனதுல யாருக்கும் வருத்தம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு விசுவாசம் இருக்கு, நாளைக்கு காலையில கண்டிப்பா 6 மணிக்கு அது உதிச்சிடும். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், அப்படித்தான் கொடுக்க முடியும். சோ விசுவாசம், நம்பிக்கை பாருங்க, சாதாரண மனுஷங்க கிட்ட இருக்கு, அதை அவங்க வெளிப்படுத்துறாங்க, செயல்படுத்துறாங்க. சோ சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும், நமக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை, 100% கான்பிடன்ஸ் நமக்கு இருக்குது, நிச்சயமா அது நடக்கும், விசுவாசிக்கிறோம், அவ்வளவுதான். அதே போல வேற ஒண்ணு நாம சொல்லணும்னா பாருங்க, நாம் எல்லாரும் வேலைக்கு போறோம், எந்த நம்பிக்கையில போறோம்? என்ன விசுவாசிச்சுட்டு வேலைக்கு போறீங்க? எதன் மேல விசுவாசம் இருந்தா வேலைக்கு போவீங்க? மாசத்தின் முடிவுல கண்டிப்பா என்ன கொடுப்பாங்க? இந்த விசுவாசம் மாத்திரம் இல்லாட்டி யாராவது வேலைக்கு போவீங்களா? சோ ஒரு மாசம் முழுக்க வேலைக்கு போறோம், ஆனா என்னன்னா ஒரு விசுவாசம் இருக்கு, கண்டிப்பா முடிவுல நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஊதியம் கிடைக்கும். பாருங்க ரொம்ப அவசியமா இருக்கு பாத்தீங்களா. சோ நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அல்லது நம்பிக்கைங்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு. சோ அதே போல இதுதான் நம்ம உங்களுக்கு விசுவாசத்துக்கான சில சின்ன சின்ன உதாரணங்கள் என்று சொல்லலாம். அதே போல சம்பளம் வாங்கிட்டு அதை நம்ம கொண்டு போய் பேங்க்ல என்ன பண்றோம்? டெபாசிட் பண்றோம் இல்லைங்களா? எப்படி டெபாசிட் பண்றோம்? நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டா அந்த பணம் எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எந்த காலத்துல பாருங்க, இப்ப எல்லாம் பேங்க் எப்படி வேகமா திறக்கிறாங்களோ அவ்வளவு வேகமா என்ன பண்ணிடுறாங்க, பூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனாலும் கூட நமக்கு என்ன ஆகுறது இல்ல, பேங்க் மேல விசுவாச நம்பிக்கை அங்க குறையறது இல்ல. நம்ம இன்னும் எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் வச்சுட்டு தான் இருக்கும். சோ இந்த விசுவாசம் சாதாரண வாழ்க்கையில சாதாரண மனுஷங்க கிட்ட நாம இப்படி எல்லாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, விசுவாசம் என்பது அந்த ஒரு நம்பிக்கை. இப்போ சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்சம் ஆன்மீக ரீதியா நாம பார்த்தோம்னா, பொதுவான வார்த்தை நான் போடுறேன், ஆன்மீக ரீதியா நம்ம போட்டோம்னா பாருங்க, நம்ம இந்தியாவில எடுத்துட்டோம்னா எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, மதங்கள் இருக்குது, அதுல ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மதங்களின் அடிப்படையில ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விசுவாசம் அல்லது நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு நம்முடைய இந்து சகோதரர்களை நாம எடுத்துக்கொள்ளலாம், ஹிந்துஸ் பாருங்க, அவங்களுக்கு நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு, அவங்களுடைய மதத்துல நிறைய சடங்குகள் இருக்கு. இது இது செய்தா, இப்படி இப்படி செய்தா, இப்போ இப்போ செய்தா நன்மை, நமக்கு நல்லது நடக்கும், அவங்களுக்கு என்ன இருக்குது பாருங்க, விசுவாசம் அங்க இருக்கு, நம்பிக்கை இருக்கு. உதாரணத்துக்கு பாருங்க, மாடு ஒரு விலங்கு தான், ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னது, எப்படிப்பட்ட விலங்கு? புனிதமான ஒரு விலங்கு, ரொம்ப அது புனிதம் என்று அவங்க கருதுறாங்க, அதை அவங்க வணங்குறாங்க, ஆராதிக்கிறாங்க. அதனுடைய சிறுநீர் பாருங்க, நம்மளா தொடக்கூட மாட்டோம், ஆனா அவங்களுடைய நம்பிக்கையில அவங்களுடைய விசுவாசத்துல மாட்டினுடைய சிறுநீர் அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லைங்களா, நம்ம ஏரியாவில் தான் அதெல்லாம் நடக்குது. என்ன சொல்லுவாங்க, அத ஸ்பெஷல் பேர் ஒன்னு இருக்குமே, கோமயம். பாருங்க, அதுக்கு ஒரு புனித தன்மை இருக்குது, அவங்க விசுவாசிக்கிறாங்க. சோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது பாத்தீங்களா. சோ இந்து மதம் என்ற அந்த மதத்தின் அடிப்படையில அவர்களுக்கு பல சம்பிரதாயங்கள், பல சடங்குகள், அதன் மேல அவங்களுக்கு விசுவாசம் இருக்கு, நம்பிக்கை இருக்குது, அதை அவங்க செயல்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் நாம வேற யார் எடுக்கலாம், நம்முடைய இன்னொரு சகோதரர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சகோதரர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், அவங்களுக்கும் கூட நிறைய நம்பிக்கை விசுவாசங்கள் இருக்கு அவங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில். உதாரணத்துக்கு அவங்க கிட்ட ஒரு விசேஷமான நம்பிக்கை, ஒரு நறுமண பொடி இருக்கு, சென்ட் மாதிரி, அதை வந்து அவங்க தண்ணியில கலந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து தங்கள் மேல தெளிச்சிட்டா ஒரு அருமையான நறுமணம் வீசும். நம்மள அனுபவப்பட்டெடுப்போம், அவங்களுக்கு பக்கத்துல போகும்பொழுது ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் எப்பொழுதுமே. சோ அப்ப அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க மதத்தினுடைய அடிப்படையில அவங்க விசுவாசிக்கிறது என்னன்னா, அந்த பொடி, அந்த தண்ணீர், அதை தெளிச்சிட்டு அந்த நறுமணம் அவங்ககிட்ட வீசும் பொழுது அது அவங்க அந்த நறுமணம் அவங்கள தீய சக்திகள், பொல்லாத ஆவிகள் கிட்ட இருந்து அவங்கள பாதுகாக்கிறத அவங்க நம்புறாங்க. மறுபடியும் ஒரு விசுவாசம், ஆனா மதத்தினுடைய அடிப்படையில். சோ அப்போ அவங்களும் கூட மத அடிப்படையில இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஒரு விசுவாசம் நம்ம பார்க்க முடியுது. அதே போல ஒரு மதத்துக்கும் நாம கோட் பண்ணிட்டே போகலாம், அவங்களுக்கு அந்த மதத்துக்குள்ள பல விதமான விசுவாசம் நம்பிக்கைகள் அவங்க செயல்படுத்துறாங்க. சோ இப்போ நாம நம்ம விஷயத்துக்கு வருவோம், நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். சோ இப்போ கிறிஸ்தவர்களுக்குள்ள கண்டிப்பா நாம் கூட நம்முடைய மத அடிப்படையில நம்மிடத்துல விசுவாசம் இருக்கா இல்லைங்களா? இருக்குங்களா இல்லையா? சரி, நிறைய விசுவாசம் இருக்கு, நமக்கு கூட நிறைய நம்பிக்கை இருக்கு. பாருங்க, நமக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு, டினாமினேஷன்ஸ். ஆனா பொதுவா ரெண்டு பெரிய பிரிவுகள் என்று நாம் சொல்லுவோம் எப்பொழுதும். ரோம கத்தோலிக்க விசுவாசம், புராட்டஸ்டன்ட் சபைகளினுடைய விசுவாசம். சோ ரெண்டிலையுமே நம்முடைய அருமையான கிறிஸ்தவுக்குள்ளான சகோதர சகோதரிகள் அங்க இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ ரோம கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் அவங்களுக்கு அவங்கள் விசுவாசிக்கிறது சில விசேஷமான காரியங்கள் இருக்கு. சோ வேளாங்கண்ணிக்கு அவர்கள் போய் அங்க மரியால் அவங்க வணங்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சில விசேஷமான ஜப மாலைகள், அந்த தண்ணீர், அந்த எண்ணெய், அதை வாங்கிட்டு வருவது, அதை பயன்படுத்துவது, அவங்க அது வந்து தேவன் பார்வையில ரொம்ப பிரியமான ஒரு காரியம். சோ நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், தேவனுடைய பாதுகாப்பு அங்க இருக்கும் என்று அவங்க அங்க விசுவாசிக்கிறாங்க. சோ நம்முடைய சகோதரர்கள் தான், ஆனா அவங்களுக்கு சில விசுவாசங்கள் அங்க இருக்குது, செயல்படுத்துறாங்க. அதே போல மற்ற புராட்டஸ்டன்ட் சபைகள், பெண்டிகாஸ்டல் சபைகள் நாம பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலம் கிடைக்கிற ஆவியின் வரங்கள், இதன் மேல அசைக்க முடியாத விசுவாசம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் நாம சொல்றோம், அவ்வளவுதான். சோ விசுவாசம் என்று எடுத்துட்டோம்னா சாதாரண உலகத்தானுக்கு சாதாரண அன்றாட விஷயங்கள்ல விசுவாசம் வெளிப்படுத்துறாங்க, அல்லது மத ரீதியா போய் பார்த்தா அது எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு கூட விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. கிறிஸ்தவர்களாக நாம் என்று நம்மை நாமே எடுத்துக்கொண்டாலும் சரி, நமக்கும் கூட பல விஷயங்கள்ல நாம் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் ஜஸ்ட் உதாரணங்கள். விசுவாசம் உலகத்துல எப்படி இருக்கு என்று சொல்லிட்டா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இப்படி நாம் சொல்லலாம். சோ அதுதான் உங்கள் முன்பாக அங்க வைக்கிறேன். சரியெல்லாம் இருக்கட்டும், இப்போ ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி போடலாம். சோ ஸ்கிரிப்சுரலா, வேத வசனங்களின் அடிப்படையில் விசுவாசம் என்றால் என்ன? ஒரு விளக்கம் வேணும்னா என்ன வசனம் சொல்லுவீங்க? சிஸ்டர் ஒன்னு சொல்றாங்க, அங்க இருந்து எங்காவது எபிரேயர் 11:1. ஆம் சகோதர சகோதரிகள், தேவனுடைய வார்த்தையில நம்ம போய் பார்க்கிறோம் விசுவாசம்னா என்ன என்று பார்க்கும் போது ஒரு அருமையான விளக்கம் இருக்கு, ஒரு டெபினிஷன். வாட் இஸ் ஃபெய்த்? ஒரு டெபினிஷன் அங்க இருக்குது, ஒரு விளக்கம். அது நம்ம படிக்கலாம், ரொம்ப எளிமையா புரியும். வசனம் எடுங்க, எபிரேயர் 11:1.
விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமா இருக்கிறது.
பாருங்க, விசுவாசம் நம்ம தேவனுடைய வார்த்தை வைத்து விளக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா இந்த வசனம் தான் நாம் எடுக்க முடியும். அழகாக தேவன் சொல்றாங்க என்னன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். புரிஞ்சிடுச்சுங்களா? இதுதான் விசுவாசம். இப்ப சொல்லுங்க, விசுவாசம்னா என்ன? நான் திரும்பி கேக்குறேன் உங்க கிட்ட, வசனம் கவுட் பண்ணிட்டா இல்லைங்களா? சோ விசுவாசம்னா என்ன சொல்றாங்க தேவன்? விசுவாசம்னா நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம்? ரொம்ப சிம்பிள் வசனத்தான், ரெண்டு பார்ட் இருக்குது. பின்பகுதியிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சுலபம். அதாவது விசுவாசம்னா வசனத்தின் அடிப்படையில் என்ன சொல்றாங்க தேவன் அப்படின்னா, நம்ம கண்ணால பார்க்க முடியாது, நம்ம கண்களுக்கு அகப்படாது, புலப்படாது, ஆனா நம்புறோம் உறுதியா. எப்படி? அது நிச்சயமா இருக்கணும், இருக்குது. இப்ப நான் சுருக்கமா சொல்றேன், கண்ணால பார்க்க முடியாதவைகளை நிச்சயமாக அது இருக்கணும் என்று உறுதியாக நம்புறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன? விசுவாசம். மறுபடியும் புரியுதுங்களா உங்களுக்கு? விசுவாசம்னா என்னன்னா கண்களுக்கு புலப்படாதது தான், ஆனா நிச்சயமா இருக்கணும்னு சொல்லி உறுதியா நம்புறது தான் என்னது? விசுவாசம். பாருங்க, இப்போ நாம அப்படி எந்த நம்ம எந்த விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துறோம்? நீங்கள் எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நம்ம கண்கள்ல பார்க்கறது இல்ல, ஆனா உறுதியா நம்புறோம் இருக்கணும், அதுல கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் இல்ல. என்ன விஷயம்? காற்று. அப்புறம் நான் எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டெடுக்கிற பாரு. நம்ம கண்களுக்கு புலப்படுறது இல்ல, நம்ம யாரும் பார்த்தது இல்ல, பட் ஸ்ட்ராங்கா நம்புறோம் இருக்கணும். யார் இருக்கணும்? நம்ம ஆராதிக்கிற நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் விஷயத்துல பார்த்திருக்கோமா இல்ல? ஆனா ஸ்ட்ராங்கா நம்புறோம் தேவன் ஒருவர் இருக்கிறார். சிம்பிள். சோ நம்ம விசுவாசம் அழகா அங்க வெளிப்படுது இந்த வசனத்தின் அடிப்படையில. சோ அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் விசுவாசம். கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் தான், ஆனாலும் கூட நிச்சயமா இருக்க வேண்டும் என்று உறுதியாக நம்புற அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். சகோதர சகோதரிகளே, சோ அப்போ இந்த மாதிரி விசுவாசத்தை மேற்கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா கிறிஸ்தவ மத்தியில நம்ம மத்தியில இந்த விசுவாசம் ஒரு மூன்று பிரிவா இருப்பதை கவனிக்க முடியும். இந்த விசுவாசத்தை மூன்று வகையா பிரிக்கலாம். நாம என்னென்ன மாதிரியான விசுவாசம் நம்ம கிட்ட இருக்கு அடிப்படையா பாருங்க. முதல் விதமான விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பின் விசுவாசம். ரட்சிப்பு பற்றின விசுவாசம். என்ன ரட்சிப்பு பற்றின விசுவாசம் பாருங்க? கிறிஸ்தவர்களாக நமக்கு எல்லாம் அந்த விசுவாசம் இருக்கு. நம்ம எல்லா பாவிகள் தான், பாவத்தினால மறிச்சு போனாலும் கூட நமக்காக யார் மறிச்சிருக்கிறா? கர்த்தராகியா இயேசு கிறிஸ்து மறிச்சிருக்கிறாங்க, தேவனுடைய குமார். அவருடைய அந்த பலியின் மூலம் நமக்கு எல்லாம் என்ன இருக்குது? ரட்சிப்பு இருக்குதா இல்லைங்களா? ரட்சிப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்போ எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த விசுவாசம் முதல்ல இருக்கும். இது ரட்சிப்பு பற்றின விசுவாசம் எல்லார்கிட்டையும் இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆம், தேவனுடைய குமாரன் நமக்காகத்தான் மறிச்சிருக்கிறார் கர்த்தர் இயேசு. அவர் மூலம் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமான இருக்குது ரட்சிப்பு இருக்குது. இருக்குதுங்களா இல்லையா? இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விசுவாசம் நாம சொல்லிட்டோம்னா நம்முடைய அனுதின வாழ்க்கையில தேவனுடைய பாதுகாப்பு பராமரிப்பு நமக்கு இருக்கும் என்கிற அந்த விசுவாசம் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லையா? நம்முடைய அன்றாட வாழ்க்கை தேவன் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க அவரு நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன பண்ணுவார்? ஏற்ற சமயத்துல நிறைவேற்றுவார். விசுவாசம் இருக்குமா? இருக்கா இல்லையா? நமக்கு விசுவாசிக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா வசனம் இருக்கு மத்தேயு 6:11. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் நாம ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிக்கிறோம்?
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு. அந்த ஒரு வார்த்தை நம்முடைய பூமிக்குரிய எல்லா தேவைகள்லையும் தேவன் மேல நாம வச்சிருக்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தை அங்க வெளிப்படுத்துது. சோ கண்டிப்பா ஒரு கிறிஸ்தவன் இந்த ஒரு விசுவாசம் வெளிப்படுத்துறார். சோ முதல்ல அவருக்கு கர்த்தர் இயேசுவின் மூலம் நமக்கு ரட்சிப்பு இருக்குது, விசுவாசம். நெக்ஸ்ட் தேவன் நம்முடைய அன்றாட தேவைகளை கண்ணோக்கி பார்த்து நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார், நிறைவேற்றுவார். அந்த விசுவாசம் நமக்கு அங்க இருக்கு. மூணாவது விதமான விசுவாசத்தா ரொம்ப முக்கியமான விசுவாசம் நமக்குள்ள. இது என்னன்னா உபதேசங்களின் அடிப்படையிலான விசுவாசம். Doctrinal faith. ஒரு கிறிஸ்தவன் கிட்ட வேற என்ன விசுவாசம் இருக்குன்னா அவரு அந்த உபதேசங்களின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் சில விஷயங்களை என்ன பண்றோம், நாம விசுவாசிக்கிறோம். டாக்டரினல் ஃபெய்த், உபதேசத்தினுடைய அடிப்படையில சில விசுவாசம் நமக்கு அங்க இருக்குது. கத்தோலிக்க சகோதர சகோதரிகளுக்கு அந்த உபதேசத்தின்படி சில விசுவாசம், பெந்தகோஸ்து சகோதர சகோதரிகளுக்கு அந்த உபதேசத்தின்படி சில விசுவாசம், மற்ற சபை சகோதர சகோதரிகளுக்கு அவங்க இருக்கிற பிரிவில் கொடுக்கப்படுகிற போதனைகளின்படி உபதேசங்களின்படி சில விசுவாசம் அங்கிருக்கு. சோ இது ரொம்ப முக்கியமான விசுவாசம், உபதேசங்களின் அடிப்படையிலான விசுவாசம், டாக்டரினல் ஃபைத். சகோதர சகோதரிகளே, கிளாஸ் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் ஆயிடுக்குது, நான் பேசிட்டே இருக்கிறேன். என்னதான் பேசிட்டுறானோ இதெல்லாம் நான் அறிந்திருக்கிற என்னது விசுவாசம் பற்றி நாம் அறிஞ்சிருக்கிற விஷயங்கள். இது நான் ஒன்னும் உங்களுக்கு புதுசா சொல்லணும்னு நான் இங்க சொல்லவே அங்க இல்ல. சோ விசுவாசம்னா என்ன, சாதாரண உலகத்தான் மத்தியில எப்படி அந்த விசுவாசம் இருக்கு, மற்ற மார்க்கங்கள்ல என்ன விசுவாசம் இருக்கு, கிறிஸ்தவர்களாகி நமக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு, எவ்வளவு விதமான விசுவாசம் இருக்கு, அது முக்கியமான விசுவாசம், உபதேசங்களின் அடிப்படையான விசுவாசம், இதெல்லாம் நம்ம அங்க சொல்லி எடுக்கிறோம். ஆனா இப்ப ஒரு விசுவாசம் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பைபிள்ல வேற ஏதாவது விசுவாசம் படிச்சிருக்கிறீங்களா? ஆபிரகாமின் விசுவாசம். நன்றி பிரதர். வேற கடுகு விதை அளவு விசுவாசம், எல்லாமே விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசம், கடுகு விதை அளவு விசுவாசம், இதெல்லாம் கூட என்னத்தா விசுவாசம். நான் கேட்கறது வேற ஏதாவது விசுவாசம் படிச்சிருக்கிறீங்களா பைபிள்ல? அந்த விசுவாசம் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற விசுவாசம் இன்ன வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, இவைகள் போல இதெல்லாம் விசுவாசம், இதெல்லாம் நம்பிக்கைகள். உலகத்தார்கிட்ட இருக்கு, மற்ற மார்க்கத்தார்கிட்ட இருக்கு, கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்மகிட்டையும் இருக்கு. ஆனா இப்ப நம்ம பார்க்க போற விசுவாசம், விசுவாசம் தான் இவைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட விசுவாசம், பைபிள்ல இருக்கிற விசுவாசம். எனக்கு என்ன ஆச்சரியம்னா இன்ன வரைக்கும் யாரும் சொல்லல, அது மற்ற வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப நன்றி உங்களுடைய ஒத்துழைப்புக்கு, ஆனா இதுவரைக்கும் யாரும் சொல்லல. ரொம்ப ஆச்சரியம் இது, பைபிள்ல இருக்கின்ற விசுவாசம் சகோதர சகோதரிகளே யாரும் பார்க்க முடியல. இது ரொம்ப விசேஷமான விசுவாசம், நான் ரொம்ப ஹைலைட் பண்றதுக்கு வாஞ்சிக்கிறேன், ரொம்ப விரும்புறேன். மைண்ட்ல உங்களுக்கு இன்ஜெக்ட் ஆகணும், உள்ள போய் அதை அப்படியே பதியணும். ஒரு விசேஷமான விசுவாசம் இது எப்பேற்பட்ட வசனம் இருங்க நீங்க. ஜூதா, இதுக்கு மேல நான் சோதிக்க விரும்பல. ஜூதா புஸ்தகத்துல 20வது வசனம் வாசிங்க.
நீங்களோ பிரியமானவர்களே,
நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். படிச்சது இல்லைங்களா, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம். இது விசுவாசம் இல்ல, இது பரிசுத்தமான விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம் இது? மகா பரிசுத்தமான விசுவாசம், சொல்லிக்கோங்க உங்களுக்கு இல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம் பைபிள்ல இருக்கு. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் அங்க அப்போஸ்தல் நிருபத்தில் எழுதுறார், என்ன விசுவாசம் இது, எப்படிப்பட்ட விசுவாசம் இது. த மோஸ்ட் ஹோலி ஃபைத், என்ன ஆச்சரியம் பாருங்க. இதுவரைக்கும் பார்க்கல, அதான் இவ்வளோ நிசப்தம். இங்கதான் இருக்கு தேவனுடைய வார்த்தையில மகா பரிசுத்தமான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம் சகோதரா சகோதரிக்கல, ஆனா ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. இது என்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் பாருங்க. அது வெறும் ஃபெய்த் இல்லப்பா, இன்ன வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஃபெய்த், விசுவாசம். இது ரொம்ப ஸ்பெஷல், மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த வார்த்தை நான் ஏன் சொல்லிட்டே இருக்கேன்னா, அப்பதான் போய் நமக்கு நிற்கும் அது எவ்வளோ விசேஷமா இருந்தா இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க அப்போஸ்தல்ஸ். சரி, இது எப்படிப்பட்ட விசுவாசம், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, முதல்ல இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். வசன வாசிங்க இப்போ, இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, மூன்றாம் வசனம்.
பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாயிருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
அதே அதிகாரத்தில் அப்போஸ்தலர்ஸ் அங்க பேசும் போது சொல்றாங்க, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு, யாருக்கு யாருக்கு, பரிசுத்தவான்கள். புது வார்த்தை, என்னுடைய ஆழம் போக போக உங்களுக்கு புரியும். ஆனா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம், இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மீது நம்மை நாமே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்போஸ்தலர்களுடைய ஆலோசனை சகோதர சகோதரிகளே. அப்போ பரிசுத்தவான்களுக்கு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. வசனத்துல வாசிக்கிறோம், நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, யாரு ஒப்பு கொடுத்திருக்கணும் பரிசுத்தவான்களுக்கு இந்த விசுவாசத்தை? யார் கற்றுக் கொடுத்திருக்கணும் பரிசுத்தவான்களுக்கு இந்த விசுவாசத்தை? யார் போதிச்சிருக்கணும்? யார் தான் போதிச்சிருக்கணும்? எல்லா வார்த்தைகள் நமக்கு யார் தான் போதிச்சிருக்கிறா? இந்த சுவிசேஷமே பூமியில யார் தான் கொண்டு வந்துட்டாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவங்க தான். அவங்க தான் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பரிசுத்தவான்களுக்கு அங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு எப்படி இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை அந்த பரிசுத்தவான்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, அவருடைய சீஷர்களுக்கு எப்படி தான் கொடுத்திருக்கணும்? பாருங்க, கர்த்தர் இயேசு இந்த பூமியில வந்ததின் மூலம் நமக்கு என்னதான் வெளிப்பட்டுடுச்சு. வசன வாசிங்க, யோவான் 1:17. கர்த்தர் இயேசு மூலம் நமக்கு என்ன கிடைச்சிடுச்சு நம்ம பார்த்தோம்னா, யோவான் 1:17.
எப்படி எனில், நியாய பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின.
பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமா என்னதான் உண்டாயிடுச்சு? கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும், கிருபையும் சத்தியமும் கர்த்தர் இயேசு மூலம் வந்துச்சு. ஆமா, நம்முடைய ரட்சகர் இந்த பூமியில வந்தத போது அவரு தேவனுடைய கிருபைனா என்ன காண்பிச்சார், சத்தியம்னா என்ன போதிச்சார். அந்த கிருபையும் சத்தியத்தின் மூலம் தான் அவரு பரிசுத்தவான்களுக்கு எதை போதிச்சார்? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். சகோதர சகோதரிகளே, ஆனா கர்த்தர் இயேசு போதிச்சவைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். அவரே ஒரு முறை சொல்றாரு, அதெல்லாம் அவராக போதிக்கவில்லை, யார் சொன்னதைத்தான் அவர் போதிச்சிருக்கிறார்? பிதாவாகிய தேவன். பாருங்க, கர்த்தர் இயேசு அவரு வந்ததின் மூலம் கிருபையும் சத்தியமும் வெளிப்பட்டுடுச்சு. அந்த கிருபை சத்தியத்துல அவரு பரிசுத்தவான்களுக்கே போதிச்ச விஷயம் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம். ஆனா இதெல்லாம் வந்து தேவன் கர்த்தர் இயேசுக்கு கொடுத்து அவங்க பேசிட்டுக்கிறாங்க. ஏன்னா வசனம் வாசிக்கிறோம் யோவான் 3:34.
தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார்.
பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் நம்முடைய இரட்சகர் தேவனுடைய வார்த்தைகளையே பேசினார். தேவனுடைய வார்த்தைகள் கிருபையும் சத்தியமுமாக கர்த்தர் இயேசு கிட்ட இருந்து வெளிப்பட்டுச்சு. அதன் மூலம் அவர் பரிசுத்தவான்களுக்கு விட்டு சென்ற அந்த மாபெரும் விஷயம் என்னன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம். சகோதர சகோதரிகள், நிறைய வார்த்தைகள் நம்ம சப்ஜெக்ட்ல பயன்படுத்துறோம், ஆனா அதனுடைய ஆழம் நம்ம புரிந்து கொள்ளணும். சத்தியம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, கர்த்தர் இயேசு மூலம் வெளிப்பட்டுச்சு. என்ன அது? கிருபையும் சத்தியமும். அதுல இருந்து கர்த்தர் இருந்து சீஷர்களுக்கு பரிசுத்தவான்களுக்கு கொடுத்துட்டாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். புரியுது இல்லைங்களா? அந்த சத்தியத்தின் மூலம் வந்துச்சு மகா பரிசுத்தமான விசுவாசம். கர்த்தர் இயேசு பேசின சத்தியத்தின் மூலம் வந்துச்சு மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? பாருங்க, அந்த வார்த்தை தான் கேட்க, ஜஸ்ட் அந்த வார்த்தை. நம்ம என்ன கேட்கிறோம்னா பதில்கள், பதில்கள் வந்து வசனத்தின் அடிப்படையில் இருக்கு. சத்தியம்னா என்ன? ஆனா வசனம் சொல்லுது கர்த்தர் இயேசு மூலம் என்ன தான் வெளியாயிடுச்சு? கிருபையும் சத்தியமும். சத்தியம்னா என்ன? ரொம்ப முக்கியம். ஏன்னா அவரு பிலாத் கிட்ட என்ன சொல்லிட்டார், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கறக்கே வந்துட்டேன். 3 வருஷம் கர்த்தர் இயேசு இந்த பூமியில என்னதான் செஞ்சிட்டாருங்க, சத்தியத்துக்கு என்ன பண்ணிட்டார், சாட்சி கொடுத்துட்டார். சோ அந்த சத்தியம் என்ன என்று நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான வசனம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, நீங்க எந்த கலர் இங்க இருந்தாலும் பரவாயில்ல. சத்தியம் என்ன? வசன வாசிங்க யோவான் 17:17.
உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
பாத்தீங்களா, உங்களுடைய சத்தியத்தினால அவங்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். என்ன மாதிரி இருக்கு பாத்தீங்களா, டெபினிஷன், விளக்கம் கர்த்தர் இயேசு எவ்வளவு அருமையா கொடுக்கறாங்க. சத்தியம்னா என்னன்னா அது யாருடைய வசனம்? தேவனுடைய வசனம். இங்கிலீஷ்ல சொல்றோம் சத்தியத்துக்கு என்ன, ட்ரூத். தமிழ்ல வேற ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம், உண்மை இல்லைங்களா, உண்மை. ஆனா கர்த்தர் இயேசு சொல்றாங்க உங்களுடைய வசனமே சத்தியம். இந்த உலகத்துல சத்தியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள். அதுதான் இந்த உலகத்துல சத்தியம். அது தவிர்த்து வேற சத்தியம் இல்ல. இருந்தா கர்த்தர் இயேசு சேர்த்து சொல்லியிருப்பாங்க உங்களுடைய வசனமே சத்தியம். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த வசனம், அந்த சத்தியம் அதுல இருந்து வெளிப்பட்டுடுச்சு மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்ப நான் சுருக்கமா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு விளக்கம் சொல்றோம். என்னன்னா சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகள்ல இருப்பதே சத்தியம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற விசுவாசம் தான் என்ன விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனுடைய வசனங்கள் சொல்லுவது தான் சத்தியம். அப்படி விசுவாசிக்கிற விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஏன் தெரியுங்களா, அந்த வார்த்தைகள்லாம் யாருடையது? மகா பரிசுத்தமான தேவன் அவங்க சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை, அந்த வசனத்தை சத்தியம் என்று விசுவாசிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த விசுவாசம் தான் பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். எல்லார்கிட்டையும் பார்க்க முடியாது. இன்னைக்கு இதுக்கு அறிமுகத்துக்காகறீங்க நீங்க, ரொம்ப ஆச்சரியம். மகா பரிசுத்தமான விசுவாசம், தேவனுடைய வசனம் சொல்லுதா, அதுதான் சத்தியமா இருக்கணும், அது நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு பேரு மகா பரிசுத்தமான விசுவாசம். தேவனுடைய வார்த்தைகள் இருக்கா, அதுதான் உண்மை அப்படின்னு விசுவாசிக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். சகோதர சகோதரிகளே, சோ இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் சொன்னா ரொம்ப கஷ்டமாகும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தேடுகிறவர்கள் உண்மையாய் தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், அதை விசுவாசிக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று பார்த்துடுக்கும் பொழுது, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது ஆர்வமா இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. அது மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம் என்பதை மறந்துட்டு அல்லது அறியாம வேற்றுமையான போதனைகள் பேசுறது ரொம்ப பரவலா அதிகமாயிருக்கு. சோ தேவனுடைய பிள்ளைகள் நாம ஒன்னு விசுவாசிச்சுட்டா அது எங்க இருக்கணும், முதல்ல எங்க இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில இருக்கணும். நாம ஒன்னு போதிச்சுட்டா அது முதல்ல எங்க இருக்கணும், தேவனுடைய வார்த்தையில இருந்து அங்க போதிக்கணும். அதுதான் சத்தியம், அதுக்கு பேர் தான் ட்ரூத், வேற எதுக்குமே இல்லைங்க. தேவனுடைய வார்த்தையில இருந்துச்சா ட்ரூத், தேவனுடைய வார்த்தையில இல்ல வேற எங்கெல்லாம் இருக்குது, ட்ரூத் இல்ல சத்தியம் இல்ல. அந்த ஒரு மனநிலைக்கு வரணும், அந்த விசுவாசம் இருக்கணும், அதுக்கு பேர் தான் சகோதர சகோதரிகளே இந்த விசுவாசம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா, தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், விசுவாசிக்கிறீங்களா? ஐயோ அமேன் பிரதர் சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் எல்லாரும் சொன்னாங்க தேவனுடைய வார்த்தை தான் சத்தியம், விசுவாசிக்க முடியுதா இல்லைங்களா? நம்மனால் ரொம்ப நன்றி. ஆம் சகோதர சகோதரிகளே, அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசம் வாங்க ஆரம்பிக்கிறீங்க. இனிமேல் சொல்லலாம் நம்ம விசுவாசம் வெறும் விசுவாசம் இல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கர்த்தர் இயேசு மூலம் ஒப்புவிக்கப்பட்டுட்ட விசுவாசம் அது. இட் இஸ் நாட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் இல்ல. ஆனா அதை சம்பாதிக்கணும், தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும் உறுதியா. அதுதான் சொல்றாரு, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இட் இஸ் அ ப்ராசஸ், அது வந்து தொடர்ந்து நமக்குள்ள நிறைவேறிட்டே இருந்து ஒரு பூர்ணத்துக்கு வர வேண்டிய விசுவாசம், ஒரு ஒரு விஷயம் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம வளர்வது சகோதர சகோதரிகளே. அப்போ இன்னைக்கு இது அநேக இடங்கள்ல ரொம்ப குறைவா தான் இருக்கு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் மேல அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கிறது இல்ல. ஆனா இருக்கணுமா இருக்கக்கூடாதுங்களா? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணுமா இல்லைங்களா? பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு பேர் ஏன் வந்துருக்கிறீங்க, கண்டிப்பா தேவனுடைய வார்த்தையின் மீது என்ன இருக்குது, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், கற்றுக்கொள்ளணும். ஏதோ சம்திங் மிஸ் ஆகுது நம்ம கிட்ட, கற்றுக்கொள்ளணும், அது வேணும். ஆனா நிறைய பேருக்கு அது இல்லாம போயிடுக்கு, ரொம்ப ஆச்சரியம் தான் அது. நிறைய பேருக்கு பைபிள் இருக்க புக்ஸ் கூட என்ன வருது இல்ல, சரியா தெரியுது இல்ல. எஸ்ரா எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டா சீரியஸா தேடுவாங்க புதிய ஏற்பாட்டுல. பிரதர் நீங்க சொல்ற புக்கே இல்ல, பிரதர் எங்க தேடுறீங்க? நான்கு சுவிசேஷத்துக்கு அப்புறம் பார்க்கவே இல்லை பிரதர், அது பழைய ஏற்பாட்டுல இருக்கும் பிரதர். அப்படித்தான் சொல்ல முடியும். ஒரு மீட்டிங்ல அப்படித்தான் நம்ம சும்மா கேட்டுட்டோம், யார் யார் எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க இல்ல, தோமா எழுதின புத்தகம் வாசிச்சிருக்கிறீங்க பைபிள்ல, மூணு பேர் கை தூக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் இன்னும் படிக்கலன்ட்டேன், ஏன்னா தோமா புக்குனாலும் அவன் இல்லவே இல்லை. அவ்வளோ அறியாமையில நாம அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. கஷ்டம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின் மீது தீராத வாஞ்சி உள்ளவங்களா இருக்கணும், அதற்காக பிரயாசம் எடுக்கணும், அதுக்காக முயற்சி எடுக்கணும் சகோதர சகோதரிகளே. சோ ஏன்னா உங்களுடைய வசனமே என்ன பாக்குறோம், சத்தியம். நம்முடைய இந்த ஒரு வருட வேத பாட வகுப்பு இந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. வசனமே சத்தியம், நம்ம பேசணும்னா இருக்கணும் வசனத்துல இருந்து, இல்லைன்னா நம்ம பேசறதில்ல. அதுதான் நம்ம உங்ககிட்ட ரொம்ப அன்பா தாழ்மைய வைப்போம். ஏதோ நாம கற்றுக்கொண்ட விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறோம். சந்தேகம் இருக்குது, அது பைபிள் இல்ல, தயவு செஞ்சு கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். நம்ம அங்க சொல்றோம், ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் நாம, தேவனுடைய வார்த்தைகள் இருந்தா அதை நம்ம பேசுவது தான் அங்க நல்லது. சோ அப்படி வாஞ்சியுள்ள ஜனங்களுக்கு தேவன் அவருடைய வார்த்தையை அருமையா கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்ட விதம் பார்க்கும் பொழுது அருமையா கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு அங்கு தெரியும். வசன வாசிங்க, எபிரேயர் 1:2.
பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
பாருங்க, இந்த வேதம், தேவனுடைய வார்த்தைகள் அடங்கின இந்த வேதம், தேவன் அவருடைய வார்த்தையின் மீது வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு எப்படி தந்துட்டார் அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த வசனத்துல அங்க இருக்குது. சோ பைபிளை எப்படி தேவன் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, பூர்வ காலத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறார். சோ பூர்வ காலம் குறிக்கணும் பழைய ஏற்பாட்டின் காலம், அங்க இருந்து தேவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய வார்த்தை. சோ பூர்வ காலத்துல எப்படி கொடுக்க ஆரம்பிச்சார், பங்கு பங்காக. அப்படின்னா ஒவ்வொரு கால பகுதியில ஒரு ஒரு புஸ்தகங்கள் தேவன் கொடுத்துட்டாங்க. பழைய ஏற்பாடு எழுதிருக்கே கிட்டத்தட்ட 1600 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு ஒரு கால பகுதியில ஒரு ஒரு புஸ்தகம் அங்க தேவன் கொடுக்கறாங்க அவருடைய ஜனங்கள் மூலம் பங்கு பங்காக. அப்புறம் எப்படி கொடுத்திருக்கிறாரு, வகை வகையாக. பாத்தீங்களா, அவருடைய வார்த்தையை ஒரே விதத்துல அவர் கொடுக்கல, என்ன வகை கொடுத்திருக்கிறார் நம்ம தெரியும் இல்லைங்களா. ஹவு டு ஸ்டடி த பைபிள்ல பார்த்தோமே, எந்தெந்த விதத்துல பைபிள் கொடுத்திருக்கிறாங்க, வகை வகையாக. பைபிள் என்ன இருக்குது, உண்மைகள் இருக்கு, தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, சரித்திரங்கள் இருக்கு, அடையாள பாஷையில் அற்புதமான விஷயங்கள் இருக்குது. வகை வகையாக அவர் அங்க கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் எதை குறிக்கிறது தெரியுங்களா, கர்த்தர் இயேசுவினுடைய நாட்கள், புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட காலம், கடைசி நாட்கள்ல அவருடைய குமாரன் மூலம் என்ன பண்ணிருக்கிறார், திருவுளம் பற்றினார்னா புதிய ஏற்பாட அவருடைய குமாரன் மூலம் 12 சீஷர்கள் மூலம் அவர் நமக்கு அங்க கொடுத்திருக்கிறார். சோ தேவனுடைய வார்த்தையின் மீது வாஞ்சியுள்ள ஜனங்களுக்கு தேவன் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அவருடைய வார்த்தைகள் அடங்கி இந்த வேதத்தை அங்க கொடுத்திருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், பழைய ஏற்பாட்டுல 39 புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டுல 27, ஒட்டுமொத்தமாக இருக்குது பாருங்க 66 புஸ்தகங்கள். சோ இந்த 66 புஸ்தகங்கள்ல தான் தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. சகோதர சகோதரிகளே, அப்போ ஆதி ஆகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை அடங்கின அந்த புத்தகங்கள் அங்க இருக்கு. வேற ஏதாவது சேர்க்க வேணுமா பைபிள்ல புஸ்தகம், சிலர் சொல்லுவாங்க, ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே அங்க சேர்க்க கூடாது. 66 புஸ்தகம் தான் இருக்கு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ரூஃப் காண்பிச்சோம் இல்லைங்களா. ஆமா, ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க, வசனம் எப்படி இருக்குன்னா அவருடைய வசனமே சத்தியம். தேவனுடைய வார்த்தைகள் தான் சத்தியம் என்று சொல்லும் பொழுது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த வார்த்தையில ஒண்ணு மனுஷன் என்ன பண்ணக்கூடாது, கூட்டக்கூடாது, ஒன்னையும் குறைக்க கூடாது. மனுஷன் ஒன்னு கூட்டிட்டா அது சத்தியமாவுமா, இல்ல. எதுதான் சத்தியம், தேவனுடைய வசனம் தான் சத்தியம், தேவனுடைய வசனம். அதுக்குள்ள வேற எதுவும் மனுஷன் கூட கூட, தேவன் ரொம்ப பர்டிகுலர், எவ்வளவு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா. வசன வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19.
இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார்.
பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகத்துல அவர் கொடுக்கிற வார்னிங் நோட், சோ இந்த புஸ்தகத்துல யாராவது ஏதாவது கூட்டினா தேவன் அவங்க மேல வாதை அங்க கூட்டிடுவாங்க. தேவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயத்துல. அவருடைய வார்த்தைகள் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் அவரே சொல்லியிருக்கிறார், என்னுடைய வசனத்தா சத்தியம், அந்த வசனத்துல இருக்கிறத விசுவாசிக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசத்துல தெளிவா உறுதியா இருக்கணும்னா வசனத்தை காத்துக்கொள்ளணும். ஒருவேளை அந்த வசனத்துல ஏதாவது தப்பு சேர்க்கப்பட்டது இருந்துச்சுன்னா அதே நம்ம விசுவாசம்னு அது என்ன சொல்ல முடியாது, நம்ம மகாபரிசுத்தமான விசுவாசம் சொல்ல முடியாது. சோ அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட வாசிச்சோம்னா உபாகமம் 12:32, உபாகமம் 12:32,
நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாயிரு, நீ அதனோட ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம்.
பாருங்க, நிறைய இடங்கள்ல தேவன் சொல்றாங்க, நீங்க நான் சொல்லிடுகிற வார்த்தையில ஒன்னும் கூட்டாதீங்க, ஒன்னும் குறைக்காதீங்க. அப்புறம் நீதிமொழிகள் 30:6 வாசிங்க சிஸ்டர்.
அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய்.
பாத்தீங்களா, அவருடைய வசனங்கள்ல ஒன்னும் கூட்டாதீங்க, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ என்ன ஆயிடுவ, பொய்யனாவாய். சோ தேவன் அவருடைய வார்த்தைகள்ல பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப எச்சரிக்கிறார், அதுல யாருமே எதையுமே அங்க கூட்டி விடக்கூடாது. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனுடைய வார்த்தைகள்ல என்னது அங்க சத்தியம். அப்போஸ்தல் பவுல் கூட இதே ஆவி அங்க வெளிப்படுத்துறார். அவர் பாருங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சிட்டாரு. அவர் ஊழியம் செய்யும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர் பல பட்டணங்களுக்கு பயணங்கள்ல போய் பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார். ஆனா அவர் என்ன பிரசங்கிச்சிட்டார், என்ன போதிச்சிட்டாருங்கிறத பத்தி ஒரு சின்ன வசனத்துல அவர் கமெண்ட் கொடுக்கிறாரு. அப்போஸ்தலர் 20:26 வசனத்துல நீங்க வாசிக்கலாம்.
தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினால்.
பாருங்க, இது எல்லாம் அர்த்தம் நாம கண்டுபிடிக்கணும். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேனா. அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தையில என்னெல்லாம் நான் பார்த்துட்டோம், என்னெல்லாம் அவருடைய வார்த்தையில் இருக்கோ அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணிடுக்கிறேன், உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஏன் அப்படி சொல்லணும், எல்லாவற்றையும் நான் சொல்லிடுக்கிறேன், உன்னையும் மறைக்கல. அப்படின்னா சில சமயங்கள்ல சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்போ மறைச்சு கூட பேசுவாங்க போல தெரியும். ஆமா, மனுஷரை பிரியப்படுத்துறதுக்கு மாத்திரம் சில சமயங்களை நாம சில நல்ல விஷயங்களை மாத்திரம் பேசிட்டு போற வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ஆனா அப்போஸ்தல் பவுல் என்ன சொல்றாருன்னா, சச்சன் அப்படி எல்லாம் பொருள் தேவனுடைய வார்த்தையில அந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது ஒன்னும் நான் கூட்டல, ஒன்னும் குறைக்கல. உள்ளது என்னவோ, சத்தியம் என்னவோ, வார்த்தை என்ன சொல்லிச்சோ அதை எடுத்து வச்சு முன்னால, அவ்வளவுதான். அப்படித்தான் இருக்கணும் தேவனுடைய உலேக்காரம் ஜனங்கள் பொதிக்க போடு. வசனத்துல என்ன இருக்கோ எடுத்து வைக்கணும், ரொம்ப அன்பா, ரொம்ப கிருபையா, ரொம்ப இரக்கமா. சகோதர சகோதரிகள், சுதேவன் அதுதான் சொல்றாங்க, ஒன்னும் கூட்டக்கூடாது, ஒன்னும் குறைக்க கூடாது. பாருங்க, தேவன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்றார், நீங்க என்னுடைய வார்த்தையில ஒன்னும் கூட்ட வேண்டாம், ஒன்னும் குறைக்க வேண்டாம். அவங்களுக்கு பெரிய தண்டனை வேற அங்க சொல்லிடுறார். புஸ்தகத்தின் முடிவுல, புஸ்தகத்துக்கு நடுவுல எல்லாம் இது சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படி தேவன் சொல்லணும், யாரும் கூட்ட வேண்டாம் அப்படின்னா எதுக்கு வாய்ப்பு இருக்கு, எதுக்கு வாய்ப்பு இருக்கு? சில சமயங்கள்ல தேவனுடைய வார்த்தையினுடைய புனிதத்தன்மை, அதனுடைய பரிசுத்தம், அதனுடைய வல்லமை, அதனுடைய ஞானம் புரிந்து கொள்ளாம ஏதாவது தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா. மனுஷங்களுடைய புத்தி தேவனுக்கு நல்லா தெரியும், அதனால்தான் அங்க சொல்லிட்டாங்க. சோ அப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்க, தேவனுடைய வார்த்தைகள்ல ஏதாவது பகுதிகள் கூட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கா, தேவனுடைய வசனத்துல ஏதாவது சேர்க்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா, என்ன விசுவாசிக்கிறீங்க? தெரியல, இந்த மாதிரி சீரியஸ் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. சகோதர சகோதரிகளே, பொதுவா இல்லைன்னு நம்ம நினைப்போம், ஆனா இல்ல. கூட்டப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு ரெண்டு பகுதி உங்களுக்கு நாம அங்க காண்பிக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால சகோதர சகோதரிகளே, சோ தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்குது. எப்படி நாம அதை கண்டுபிடிக்கிறோம்? இன்னைக்கு தேவன் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருக்கிறான். பாருங்க, வேதம் முதல்ல எப்படி எழுதப்பட்டுச்சு? ஏன்னா பிரதர், நீங்க பைபிள்ல இல்லாத விஷயம் புகுத்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஷாக்கா இருக்குது, ஒருவேளை உங்களுக்கு தோணலாம். அப்போ அது எப்படி சம்பவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சோ பைபிள் எப்படி எழுதப்பட்டதுன்னு புரிஞ்சிட்டோம்னா நாம் அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் சகோதர சகோதரிகள். சோ அந்த முயற்சிகள் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு காண்பிப்போம் ஒரு ரெண்டு மிக முக்கியமான பகுதிகள், வசன பகுதிகள் உண்மையிலேயே வேதத்துல இல்ல, ஆனா அவைகள் சேர்க்கப்பட்டிருக்கு வேதத்துக்குள்ள. அப்போ அது எப்படி சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா பாருங்க, பைபிள் எழுதின விதம் வந்து நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கும். சோ பைபிள் ஆரம்பத்துல தேவன் அவருடைய பரிசுத்த மனுஷங்களை கொண்டு கொடுத்த போது அந்த வேதம் எதுலதான் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, எதுல எழுதப்பட்டுச்சு? விலங்குகளினுடைய தோல்ல எழுதுவாங்க, தோல் சுருள் என்று அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஆடு மாடு அதனுடைய தோள்கள்ல அவங்க கைப்பட எழுதுவாங்க, தோல் சுருள். இங்கிலீஷ்ல வந்துட்டு அதுக்கு மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு நம்ம அவங்க சொல்லுவோம். சோ உண்மையிலேயே தேவன் பரிசுத்த ஆவியில அவருடைய மனுஷங்களை ஏவி அந்த அவருடைய வார்த்தைகளை கொடுத்த போது அவங்க எப்படித்தான் எழுதிட்டாங்கன்னா, அந்த தோல் சுருள்கள் எழுதிட்டாங்க. ஒரிஜினல் பைபிள் தேவன் கொடுத்து அது அப்படியே முதல்ல எழுதினாங்க. பாத்தீங்களா, எதுல தான் எழுதிட்டாங்க? தோல் சுருள்ல, தப்ப பேப்பர் இல்ல, பிரிண்டிங் எல்லாம். சோ அந்த தோல் சுருள்கள் அவங்க எழுதிட்டாங்க. ஆனா என்ன ஆகும்? தோல் சுருள், தோல் சுருளினுடைய ஒரு அது எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கலாம்னா அதிகபட்சம் ஒரு 50 வருஷம் அல்லது 60 வருஷம் தான். ஆனா நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது அவங்க அவ்வப்போது எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல இந்த பிரமாணங்கள் எல்லாம் வாசிக்கிறதே தான் அவங்களுக்கு பண்டிகை. தோல் சுருள்களை அப்போ அப்போ வாசிக்கிறதே பயன்படுத்துவாங்க. பாருங்க, ஒரு 50-60 வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அந்த தோல் சுருள் வந்து பழசாயிடும். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் ஒட்டுமொத்த பைபிள் என்ன பண்ணுவாங்க, வேற புது காப்பி போடுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இப்போ தோல் சுருள்கள் புது தோல் சுருள்கள் எடுத்துட்டு பழைய இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், ஃபுல்லா எழுதணும். இந்த மாதிரி ரீரைட்டிங் ப்ராசஸ், மறுபடியும் மறுபடியும் எழுதுறது ஒவ்வொரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கணும். நல்லா நினைச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கையில அருமையா நம்ம வச்சிருக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகள். ஆனா சாதாரண வேலை இல்ல, இது இப்படி காக்கப்பட்டு இன்னைக்கு பரிசுத்தமா நம்ம கையில கிடைக்கிறது. அவ்வளோ கஷ்டமான வேலை தான் அங்க செய்வாங்க சகோதர சகோதரிகளே. ஆனா இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற பைபிள் அந்த மாதிரி தோல் சுருள்கள் இருந்து என்ன பண்ணப்பட்டுச்சு, எடுக்கப்பட்டுச்சு. ஆனா எப்ப எழுதுன தோல் சுருள் பாத்தீங்களா, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முதல் முதல்ல தேவன் சொல்லும் போது எழுதப்பட்டது என்ன தோல் சுருள் சொல்லலாம், உண்மையான ஒரிஜினல் தோல் சுருள். அது காலப்போக்கில் நிறைய முறை என்ன ஆயிட்டு இருக்குது, மறுபடியும் மறுபடியும் எழுதப்பட்டவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற அந்த பைபிள் எப்படி கிடைச்சதுன்னா, 1400 வருஷம் அதுக்கு பின்னால நம்ம இருந்த சில தோல் சுருள்கள், அந்த தோல் சுருள்களை வச்சு கிட்டத்தட்ட 1611 மொழிபெயர்க்கப்பட்ட பைபிள் தான் இன்னைக்கு நம்ம கையில நாம வச்சிருக்கிறது. இன்னைக்கு நம்ம கையில வச்சிருக்கிற அந்த ஏன்னா அது மொழிபெயர்ப்புனா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இங்கிலீஷ்ல நாம் சொல்லுவோம். சோ அந்த ராஜாவின் காலத்துல அது மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அவருடைய முயற்சியில. 1611 அங்கு அதுக்கு முன்னாடி இருந்த தோல் சுருளை வச்சு இது நம்ம எழுதிட்டாங்க. பாருங்க, ஆனா ஒரிஜினல் தோல் சுருள் எங்க இருந்திருக்கணும், 2000 வருஷத்துக்கே முன்னால. சோ அப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு 1940 ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்துச்சு. என்னன்னா, இஸ்ரேலுக்கு பக்கத்துல இஸ்ரேல இருக்கிற அந்த சவக்கடல், அந்த கடலுக்கு பக்கத்துல சில குகைகள் இருந்துச்சு, உப்பு குகைகள், பேர் குமரான் கேவ்ஸ் சொல்லுவாங்க. அந்த குகைகளை யாரோ ஆடு மேய்க்கிறவங்க போய் அங்க இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒன்று ஒரு விரோதமான விஷயம் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா சில தோல் சுருள்கள் அப்படியே பதப்படுத்தப்பட்டு இருந்துச்சு. ஏன்னா அது உப்பு இருக்கிற பகுதி. அந்த உப்பு வந்து என்ன பண்ணிடுக்குன்னா இந்த தோல் சுருளை மக்காம அப்படியே பாதுகாத்து வந்துருக்கு. ஆனா என்ன ஆச்சரியம்னா சகோதர சகோதரிகளே, அது வந்துட்டு ரொம்ப மூன்றாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட தோல் சுருள். இன்னைக்கு நாம வச்சிருக்கிறது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டதுன்னா அந்த தோல் சுருள் எப்ப எழுதப்பட்டது? மூன்றாம் நூற்றாண்டு. அப்படின்னா இன்னும் எப்படி வந்திருக்கு? அது ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்திருக்கும். ஏன்னா மனுஷங்க இப்படி மாற்றி மாற்றி எழுத எழுதும் போது சில சமயங்கள் என்ன ஆயிடும், சில தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல முதல்ல எழுதினாங்க பாருங்க, அவங்கத்தான் முழுக்க முழுக்க பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதினவங்க, மிஸ்டேக்கே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா அதற்கு பின்னால் அதை அப்படியே காப்பி பண்ணவங்க எல்லாம் அப்படி சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப சின்சியரா செஞ்சாங்க. ஆனா என்னன்னா சில தோல் சுருள்கள்ல சில வார்த்தைகள் மறைஞ்சிருந்துச்சுன்னா அதை அவங்க ஒரு மாதிரி அனுமானத்துல கூட எழுதுவாங்க. சோ அப்போ நிறைய மாற்றங்கள் அங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் இருக்குது பைபிள்ல பார்க்கணும். ஒரு சில வார்த்தைகள் ஒரு சில வாக்கியங்கள் முற்றிலும் தவறா இருக்கும், வேற மாதிரி இருக்கணும் உண்மையிலே. ஆனா இப்போ வேற மாதிரி இருக்குது. சோ அப்போ இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்குது. சோ அப்படி இருந்துச்சு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா 1940ஆம் வருஷம் அந்த சவக்கடலுக்கு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு அந்த மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த அந்த தோல் சுருள்களை வச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு இருக்கிற பைபிளுக்கும் உண்மையான அந்த பைபிளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. அப்ப என்னன்னா நிறைய மாற்றங்கள் அங்க பண்ணாங்க. சோ அந்த மூன்றாம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட அந்த தோல் சுருள்கள் வைத்துட்டு இன்னைக்கு ஒரு பைபிள் வெர்ஷன் வெளியே வந்திருக்குது. அதுக்கு என்ன பேர்னா இங்கிலீஷ்ல நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், NIV. நம்ம சொல்லும் ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப ரொம்ப தெளிவா துல்லியமான பைபிள் இன்னைக்கு நாம நம்பலாம். இன்னும் கிளியரா 100% தெளிவான பைபிள் கிடைக்கல, அதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா கண்டிப்பா தேவன் கொடுப்பாங்க ராஜ்யத்துல. ஆனா இப்போ இந்த ஒரு முயற்சியில ரொம்ப ஆச்சரியம், அந்த NIV போய் பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லிடுவாங்க சில வசனங்கள் சில வசன பகுதிகள் உண்மையான தோல் சுருள்ல காணப்படல. அப்புறம் எப்படி இது வந்துச்சு? இடையில இத மாதிரி மாற்றி மாற்றி எழுதும் பொழுது உள்ளுக்குள்ள அங்க வந்திருக்குது. சோ இந்த மாதிரி விளக்கங்கள் அங்க அந்த NIV டிரான்ஸ்லேஷன்ல அங்க சொல்லிடுப்பாங்க சகோதர சகோதரிகள். சோ அப்போ அந்த ஒரு ரெண்டு பகுதிகள் இன்னைக்கு நாம உங்களுக்கு நாம காண்பிக்கலாம். இது ரெண்டுமே என்ன ஆச்சரியம்னா ரொம்ப பெரிய பகுதிகள், ரொம்ப பெரிய பகுதிகள், முக்கியமான சம்பவங்களும் கூட. இது எங்கன்னா மார்க் சுவிசேஷம் 16:9-20 நீங்க வைத்திருக்கிற பைபிள் என்ன பைபிள் என்று நமக்கு தெரியல. ஆனா பொதுவா இப்ப எல்லாரும் பயன்படுத்துற பைபிளா இருந்தா அந்த வசனங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? வசனங்கள் மார்க் 16:9-20
வாரத்தின் முதலாம் நாள்.
இல்ல இல்ல, அது வேற ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா பைபிள்ல? ஆக்சுவலா என்னன்னா மார்க் 16:8 முடியுது. அதுக்கு மேல இருக்கிற வசனங்கள் உண்மையான பைபிள்ல இல்ல, உண்மையான தோல் சுருள்கள்ல இல்ல, மூல பிரதிகள்ல காணோம். அந்த 9-20 இருக்கிற வசனம் சேர்க்கப்பட்ட வசனம். நான் வச்சிருக்கிற பைபிள் ரொம்ப பழைய பைபிள். அதுல என்ன பண்ணிட்டுப்பாங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் காமிச்சிருப்பாங்க. 8வது வசனத்துக்கு கீழே 9வது வசனத்துக்கு மேல 5 ஸ்டார் போட்டுடுப்பாங்க, பிரிச்சு காமிச்சிருப்பாங்க. நான் நினைக்கிறேன் நீங்க வச்சிருக்கிற பைபிள்ல பிராக்கெட்ஸ்ல போட்டுடுப்பாங்க நினைக்கிறேன். சில பைபிள்ல பிராக்கெட்ஸ்ல போட்டுடுவாங்க. ஏன்னா பிராக்கெட்ல நம்ம எதைத்தான் போடுவோம்? எதைத்தான் பிராக்கெட்ல போடுவோம்? நாம நிச்சயம் இல்லாதது, சந்தேகத்துக்குரியது, பூர்ணமாகாது, அதை பிராக்கெட்ல போட்டுடுவோம். சோ பிராக்கெட்ல போட்டுடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க NIV டிரான்ஸ்லேஷன் வாங்கி பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அதுல போட்டுடுவாங்க. பாருங்க உதாரணத்துக்கு வசனம் வாசிங்க, அந்த NIV 16:8 அப்புறம் ஒரு சின்ன பிராக்கெட், அந்த பிராக்கெட்குள்ள ஒரு வாசகம் போட்டுடுப்பாங்க. சிஸ்டர் அதை படிங்க.
The earliest manuscripts,
கொஞ்சம் சத்தமா.
The earliest manuscripts and some other ancient witnesses do not have Mark 16:9-20.
பாருங்க என்ன சொல்லிருக்காங்க பாரு. அதாவது மூல பிரதிகள்ல சில பழமையான தோல் சுருள்கள்ல மார்க் 16:9-20 உள்ள வசன பகுதிகள் காணப்படவில்லை. மூல பிரதிகள்ல பழைய தோல் சுருள்கள்ல காணப்படவில்லைன்னு என்ன அர்த்தம்னா அதுக்கப்புறம் நடந்த நிறைய தோல்ச்சுரல்களை வேணா இருக்குது, பட் முன்னால இருந்ததுல அங்க இல்ல. சோ இது நம்ப தகுந்த பகுதிகள் இல்ல. அதே போல யோவான் சுவிசேஷம் 7:53 இருந்து 8:11 வரைக்கும் இருக்கிற பகுதிகள். மறுபடியும் சொல்றேன், யோவான் 7:53 இருந்து யோவான் 8:11 வரைக்கும் உள்ள வசன பகுதிகள் கூட அந்த மூல பிரதிகள்ல காணப்படாத வசனம். அதுக்கு வாசிங்க சிஸ்டர் அங்க.
The earliest manuscripts and many other ancient businesses do not have John chapter 7:53 to 8:11.
ஆமாம் சகோதர சகோதரிகளே, அதே விஷயம் தாங்க போடுறோம். இது ரெண்டும் ரொம்ப பெரிய பகுதிகள். ஆனா என்ன ஆச்சரியம்னா, பைபிள்ல இருக்கு இன்னைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கிற கையில, பட் மூல பிரதிகள்ல இவைகள் காணப்படாத பகுதிகள். சோ இது கண்டிப்பா இது சேர்க்கப்பட்ட பகுதிகள். இது வந்து இன்னைக்கு பைபிள் சொசைட்டிஸ் எல்லாமே அங்க ஏத்துக்கொண்டு இருக்கிறாங்க சகோதர சகோதரிகளே. சோ அப்போ இதை நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவனுடைய வசனமே சத்தியம். வசனத்துல இருந்துட்டா அது சத்தியம். அதுதான் சத்தியம்னு விசுவாசிக்கிறது தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது நாம தெரிஞ்சு கொள்ளும் போது, இப்ப நாம் எதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்குதுன்னா, தேவனுடைய வசனங்கள் பரிசுத்தமா கொடுக்கப்பட்ட விதத்திலேயே இருக்குதா கொஞ்சம் கவனமா பார்க்கணும். கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும், கொஞ்சம் பிரயாசம். சோ நம்ம ஸ்டடிக்கு கண்டிப்பா ஒரு பைபிளை வச்சுட்டோம்னா பியூர் ட்ரூத் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவோ டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்கறாங்க சாப்ட்வேர்ஸ்ல. எல்லாம் பெரிய ஆசீர்வாத காலத்துல இருக்கிறோம். தேவன் தெளிவான சத்தியம் எளிமையா கொடுக்கற காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால்தான் கடந்த 8 கிளாஸ் உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த மாதிரி முயற்சிகள்லாம் இல்லாம இவ்வளவு கிளியர் ட்ரூத் வராது சகோதர சகோதரிகளே. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும். நாம ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்ல, கண்டிப்பா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணணும்னா பொதுவா நம்ம கையில வைக்க வேண்டியது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கணும். நீங்க தமிழ்ல வச்சிருக்கிறதுல அந்த ஒரு இதுதான், இங்கிலீஷ்ல சில கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் வச்சிருப்பீங்க, KJV. நெக்ஸ்ட் NIV வேணும், நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். அதுதான் இப்ப வந்திருக்கு இல்லையா, ரொம்ப பக்காவான பைபிள். அப்போ இந்த ரெண்டும் அட்லீஸ்ட் இருக்கிறது வேணும். சில சமயங்கள்ல போய் ஒப்பிட்டு பார்த்து அங்க எடுக்கணும். ஒரே டிரான்ஸ்லேஷன் வைத்துட்டு கஷ்டம். தேவனுடைய மேயான சத்தியம் என்ன என்பது ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சில முயற்சிகள் வந்து எடுக்கணும். அப்படியெல்லாம் எடுத்து சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம் என்று நாம் விசுவாசிக்கிற அந்த விசுவாசமே மகா பரிசுத்தமான விசுவாசம். சோ தேவனுடைய வசனத்துல இருக்கிறத நாம நம்பணும், அதுதான் அங்க விசுவாசம். அந்த விஷயத்துல வசனங்கள் விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப பெருசா நீங்க பயப்பட வேண்டாம், இது மாதிரி நிறைய பெரிய பெரிய பகுதிகள் சேர்க்கப்பட்டிருக்கணும்ட்டு அப்படியெல்லாம் இல்ல. நமக்கு தெரிஞ்சு சேர்க்கப்பட்ட பகுதிகள்ல ரொம்ப பெருசு இந்த ரெண்டு தான், மீதி எல்லாம் ஒரு வார்த்தைகள். ஒரு சரியான வார்த்தையை போட்டுடுக்க மாட்டாங்க, வேற ஏதாவது வார்த்தை போட்டுடுவாங்க. சோ அது நம்ம பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு ஒரு வாக்கியம் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கு, அது உங்களுக்கு கடைசியில நாம அங்க தருவோம் சகோதர சகோதரிகளே. ஆனா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அங்க பார்க்கணும். ஏன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் காத்துக்கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தெளிவா அங்க தெரிஞ்சு வச்சு புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சோ அப்ப தேவனுடைய வசனம் அதுதான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறது, வசனத்துல இருக்கிறது தான் சத்தியம் என்று விசுவாசிக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். ஒருவேளை உங்களுக்கு டயர்ட் ஆகலாம், சிலர் கேட்கலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சு நம்மளுடைய அந்த விசுவாசத்தை வளர்த்தணுமா, காத்துக்கொள்ளணுமா, இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணுமா, கேட்கலாம். உங்களுக்கு நியாயமா கேட்கலாம் சகோதர சகோதரிகளே, எடுக்கணுமா எடுக்க கூடாதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடுக்கணுமா எடுக்க கூடாதுங்களா? எடுக்கணும், எடுக்கிறோம் இல்லைங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில சில அற்ப விஷயங்கள் நம்ம அப்படியே நம்பிடுறோமா? உலகத்துல சிஸ்டர்ஸ் வந்துட்டு சமையல் செய்யறதுக்கு முன்னாடி அந்த பொருளெல்லாம் வாங்கறதுக்கு கடைக்கெல்லாம் போகும்போது தக்காளி பார்த்த உடனே 2 கிலோ போடுங்கன்னு சொல்லிடுறீங்களா? இல்ல வேற ஏதாவது டெஸ்ட் பண்றீங்களா இல்லீங்களா? வீட்டுக்கிட்ட தள்ளிட்டு வருவார் பாருங்க அந்த தள்ளுவண்டிக்காரர், இல்லாட்டி மார்க்கெட்ல கூறு வச்சு வித்துட்டு இருப்பார் பாருங்க. பாவம், அவங்க கிட்ட போய் ஒரு நாள் பேட்டி எடுத்துட்டு வாங்க. உங்ககிட்ட வர கஸ்டமர்ஸ் எல்லாம் நல்ல கஸ்டமர்ஸ் தானே, கிளியரா சொல்லுவோம். ஒரு கிலோ தக்காளி வாங்குறதுக்கு ஒரு மணி நேரம் சுத்தி சுத்தி பார்ப்போம், அது உருண்டையில தான் இருக்கும், அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம விடுறது இல்ல. கத்திரிக்காய், எந்த பொருள், சகோதர சகோதரிகளே, சாதாரண விஷயம், ஒரு மூணு மணி நேரம் நம்முடைய வயிற்றுல இருக்கும். ஆனா அதனுடைய தன்மை, அது எங்க விளைஞ்சது, அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் போட்டாங்க, பக்கத்து கடையில என்ன ரேட்டு, இன்னொரு தெருவில் என்ன ரேட்டு, இதெல்லாம் கேள்வி கேட்க அவர் நொந்து போய் பதில் சொல்ல, நீ வாங்க கூட வேண்டாம், நீங்க விட்டா போதும். பாவம், அவர் ஏதோ ஒரு 50 பைசா எக்ஸ்ட்ரா வச்சு வித்தா லாபம் நினைச்சிட்டு வருவார். அவர்கிட்ட போய் 2 ரூபாய்க்கு கீழே கேட்கறது நம்ம, அப்படி செஞ்சு வாங்கிட்டா நமக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன், அன்னைக்கு பெரிய விஷயம் செஞ்சுட்டோம் நாம. ஆனா ரொம்ப 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 தோண்டி துருவி நம்ம அங்க கேட்கிறோம். சாதாரண விஷயம், அற்ப விஷயம் தான் அது. சாதாரண ஒரு ஜீவனை காத்துக்கொள்றதுக்கு இந்த அற்ப விஷயத்துல நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறோம்னா, மத்தவங்க ஒண்ணு சொல்லிட்டா அதை அப்படியே நம்பருக்கு நம்ம தயார் இல்ல. ஏன் அவ்வளவு பிரயாசம் பண்றோம்னா, இவர் சொல்றது உண்மை தானா, இந்த தக்காளி இவர் சொல்ற மாதிரி தக்காளி தானா, இதுதான் நமக்கிட்ட அந்த விஷயத்துல ஏமாறுறதுக்கு நம்ம தயார் இல்ல. இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கு நம்ம விடுறது இல்ல. ஏன்னா அது தக்காளி, ஏன்னா அது ஹஸ்பண்ட் சாப்பிடுறாங்க, குழந்தைங்க சாப்பிடுறாங்க, ஹெல்த்தியா இருக்கணும், பட்ஜெட்டுக்குள்ள வரணும், எல்லாம் பிளான் பண்ணி அது 3 மணி நேரம் தான் வயலுக்குள்ள இருக்கும் போயிடப்போ. ஆனா அந்த விஷயத்துல என்ன ரிஸ்க் எடுக்கிறோம் நாமோ, எவ்வளவு ஆர்கியூமெண்ட், அவரை மடக்கிறோம் நினைச்சிட்டு நம்ம கேட்கிற கேள்விகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு நித்திய ஜீவன் தரக்கூடிய விஷயம். ஜஸ்ட் நீங்க சிந்திங்க, தேவனுடைய வார்த்தை அதுதான் ஜீவன். என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். இப்ப இருக்கிற வாழ்க்கைக்கு மாத்திரம் இல்ல, எப்போதும் நமக்கு தேவன் தரப்போற வார்த்தைய நிர்ணயிக்கிற விஷயம், நித்திய ஜீவனுக்குரிய தேவனுடைய மகா பரிசுத்தமான அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பார்க்கணுமா இல்லைங்களா? அப்படித்தான் இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்குதா? சொன்னது தான் பைபிள்ல இருக்கா இல்ல இல்லாதது சொல்லிட்டாரா? கேட்கணுமா இல்லைங்களா? கேட்கணும் சகோதர சகோதரிகளை, அதுல காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அவருடைய வசன வேசத்தையும் அவர் சொன்னது தானா? அதுதானே நம்ம வச்சிருக்கிறது, நம்ம விசுவாசிக்கிறது, செக் பண்ணணும். நித்திய ஜீவன் சும்மா இல்ல, பரலோக வாய்ப்பு சும்மா இல்ல, அதுக்கு ஒரே வழி வேதம் தான். அந்த வேதத்துல தெளிவுள்ளவங்கெல்லாம் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை, ரொம்ப பெரிய ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தேவன் எல்லா அனுகூலங்கள் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்கிறாங்க. படிக்க முடியாதவர் கூட படித்த சகோதரர்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளலாம், தாழ்மை மாத்திரம் வேணும். வாய்ப்பு இல்லாத சகோதர சகோதரிகள் வாய்ப்பு இருக்கிறவங்க கிட்ட கற்றுக்கொள்ளலாம், தாழ்மை வாஞ்சை ஏக்கம் இருந்தா மாத்திரம் போதும். ஆனா தேவன் அப்படித்தான் அந்த சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க நமக்குள்ள, எல்லாரும் ஒரே மாதிரி அங்க எஃபோர்ட் எடுத்துட்டு இருக்க முடியாது. ஆனா இல்லாதவருக்கு இருக்கிறவர், வாய்ப்பு இல்லாதவர் வாய்ப்பு இருக்கிறவர்கிட்ட கத்துக்கொள்ளணும். ஆனா கத்துக்கொள்ளணும் ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசம் அந்த விஷயத்துல நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கிறது தேவன் அங்க விரும்ப மாட்டார். கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா அவர் விரும்புற மாதிரி நாம இருக்க முடியாது. அதனால தான் அப்போஸ்தலர் சொல்றார், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உறுதிப்படுத்தி கொள்ளுங்க, அதுக்காக நீங்கள் போராடணும் அங்க சொல்றார். சோ அதற்குரிய பிரயாசங்கள் எல்லாம் நம்ம அங்க இருக்கணும். பைபிள் அப்படித்தான் இருந்தாங்க ஜனங்கள். அப்போஸ்தலர் பவுல் அவருடைய பிரசங்கத்துல நீங்க குறை கண்டுபிடிக்க முடியுமா? அவருடைய பிரசங்கத்தை நீங்க சந்தேகிக்க முடியுமா? அவர் பிரசங்கிச்சுட்டா அப்படியே கண்ணு மூடிட்டு போயிடலாம் நாம. எப்பேற்பட்ட அப்போஸ்தலன் அவர். ஆனா அவர் பிரசங்கம் பண்றாரு ஒரு பட்டணத்துல, அங்க இருக்கிறாங்க ஜனங்களே சாதாரண ஜனங்கள் இல்ல. அப்போஸ்தல் பவுல்ட்ட கேட்பாங்க ஃபுல்லா சப்ஜெக்ட், கேட்டுட்டு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா பைபிள் எடுத்து உட்காருவாங்க. அவரு சொன்னது பைபிள்ல இருக்குதா ஃபுல்லா சர்ச் பண்ணுவாங்க. இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா அவங்க அதை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த பட்டணத்தார் பற்றி அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா சொல்றார், பயங்கரமான சர்டிபிகேட் கொடுக்கிறார். வசனம் வாசிங்க, அப்போஸ்தலர் 17:11.
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள்.
இவர்கள் யார்னா பெரியா பட்டணத்து ஜனங்கள், விசுவாசிகள். அப்போஸ்தலர் பவுல் பேசின விஷயங்களை எடுத்துட்டு போய் காரியங்கள் இப்படித்தான் இருக்குதா என்று சொல்லிட்டு வேத வாக்கியங்களை படிக்கல, என்ன பண்ணிடுக்கிறாங்க, ஆராய்ந்து பார்த்ததினால், ஆராய்ந்து பார்த்தாங்க. நெக்ஸ்ட் அப்படி பார்த்ததுனால அவங்க எப்படி இருந்தாங்களாமா, தெசலோனிக்க பட்டணத்துல இருந்த சபையில இருந்தவங்களை காட்டிலும் இவர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, நற்குணசாலிகளா இருந்தாங்க. அப்போஸ்தல் பவுல் கொடுக்கிற சர்டிபிகேட் பெரியா பட்டணத்தாருக்கு, பெரீன்ஸ். நம்ம அப்படித்தான் இருக்கணும், நாம இன்னொரு பெரிய பட்டணத்தாரா இருக்கணும் இந்த கடைசி நாட்கள்ல. தேவனுடைய வார்த்தைகள் அவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கணும், நிதானமா கற்றுக்கொள்ளணும். அதுல இருக்கிறத நம்ம சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ற பக்குவம் நமக்கு அங்க வரணும். அவைகள் தான் சத்தியம்ங்கிற விசுவாசம், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நம்ம வளரணும் சகோதர சகோதரிகளே. அதுதான் தேவன் நம்ம கிட்ட அங்க எதிர்பார்க்கிற விஷயம். சோ அப்போ இவ்வளவு முக்கியமான காரியங்களே அங்க நாம் செய்யணும். சப்போ இனிமேல் வரக்கூடிய கிளாசஸ் வந்துட்டு டாக்டர்னல் கிளாசஸ் தான். இது வரைக்கும் உங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் விலையேறப்பட்ட பலி, அவர் நம்ம மேல வச்சுட்ட அன்பின் வெளிப்பாடு பார்த்தோம், தேவனுடைய தெய்வீக திட்டம் பார்த்தோம், அப்புறம் தீர்க்க தரிசனம் பார்த்தோம், அப்புறம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டடி போன கிளாஸ் பார்த்தோம். என்ன மாதிரி வாழ்க்கை இந்த பூமியில இருக்குது, எந்த வாழ்க்கை மரணத்துக்கு கொண்டு போகும், எந்த வாழ்க்கை ஜீவனுக்கு கொண்டு போகும், உலகத்து ஜனங்களுக்கு இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு தேவன் என்ன வாய்ப்பு வச்சிருக்கிறாங்க அது பார்த்தோம். ஆனா இனிமேல் நம்ம பார்க்க போற காரியங்கள் நாம வச்சிருக்கிற விசுவாசம், நம்மளுடைய விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா இல்ல விசுவாசமா, செக் பண்ண போறோம். நாம ஒரு விஷயத்தை குறிச்சு நாம கொண்டெடுக்கிற நம்பிக்கை, நம்ம கொண்டெடுக்கிற விசுவாசம், அது விசுவாசமா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமா? விசுவாசம்னா என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன பாருங்க. பைபிள்ல இல்ல, தேவனுடைய வார்த்தையில இல்ல, சரி. அப்புறம் மற்றவங்க எழுதின, மனுஷங்க எழுதின புஸ்தகத்துல இருக்கு, அப்புறம் மனுஷங்க போதிக்கிற போதனையில் இருக்கு, அப்புறம் அதுல நம்ம பார்க்கலாம், இன்டர்நெட்ல பார்க்கலாம், லைப்ரரியில பார்க்கலாம், என்சைக்ளோபீடியால இருக்கு, இங்க எல்லாம் இருக்கு. ஆனா எங்க இல்ல, பைபிள்ல இல்ல. ஆனா அதை நம்ம விசுவாசிக்கிறோம் சொன்னா அது என்னது, விசுவாசம். வெறும் விசுவாசம் பைபிள்ல இருக்கு, தேவனுடைய வார்த்தையில இருக்கு, தேவன் தெளிவா கொடுத்திருக்கிறாங்க, அது நான் விசுவாசிக்கிறேன். இது என்ன விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். ரெண்டும் பார்க்கணும். ஏன்னா விசுவாசம் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஜனங்கள் எது எதையோ அவங்களுடைய மனதுக்கு எது ஏற்புடையதா இருக்குதோ அதை எல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. நம்பட்டும், நம்பட்டும். நம்ம என்ன அன்பா சொல்றோன்னா அதெல்லாம் வெறும் விசுவாசம் அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வார்த்தையில இருக்கு, அது நம்ம விசுவாசிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். அந்த விசுவாசம் தான் கர்த்தர் இயேசு சீஷர்களுக்கு கற்பித்தார், அதுதான் கற்பித்தார் அவர். அது அப்படியே நம்ம வரைக்கும் இங்க தேவன் கிருபையா கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்பிரிட் இருக்குது பைபிளுக்குள்ள, அது பார்க்கணும். பெரிய பட்டணத்தார் அந்த ஸ்பிரிட்ல இருந்தாங்க, நம்ம கூட அதே ஆவியில் இருக்கணும். தேவனுடைய வசனத்துல இருந்துச்சுன்னா சந்தோஷம் ஏத்துக்கலாம். பாருங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், நீங்க வேற கருத்து சொல்லலாம். அப்ப நமக்குள்ள என்ன ஆகும், கொஞ்சம் டிஸ்கஷன் போகும். நான் வச்சிருக்கிற கருத்துக்கு நான் இன்னும் சில ஆதாரம் வைக்கலாம், நீங்க வச்சிருக்கிற கருத்துக்கு இன்னும் நீங்க சில ஆதாரம் வைக்கலாம். இந்த டிஸ்கஷன் இருக்கலாம், தப்பில்ல, டிஸ்கஷன்ஸ் வேணும் ஆரோக்கியமான ஒரு முடிவுக்கு வரதுக்கு. பாருங்க, இதுவா அதுவா அதுவா இதுவா போயிட்டு இருக்கும் பொழுது எது வரைக்கும் போகலாம்? சப்போஸ் ஒரு வேலை நம்முடைய அந்த ஆலோசனையில எடையில தேவனுடைய வசனம் இப்படி சொல்லுது அப்படிங்கிற கருத்து வந்தா, ஃபுல் ஸ்டாப், டிஸ்கஷன் க்ளோஸ். தேவனுடைய வார்த்தையில் இருக்கா நீங்க சொன்ன மாதிரி சந்தோஷமா, எஸ் அதுக்கு மேல பேசணுங்கிற அவசியம் இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு மேல என்ன பேச முடியும்? ஒன்னும் பேச முடியாது. ரொம்ப அன்பா நம்ம அதை கேட்கணும். சோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு முயற்சி தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சத்தியத்துல அங்க எடுக்கணும். சகோதர சகோதரிகளே, சோ நம்ம கொண்டெடுக்கிறது வெறும் விசுவாசமா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமா? உங்களுடைய வசனமே சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா பரிசுத்தமான விசுவாசமா என்று நம்ம சோதிச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. சோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனதில் பதிய வைக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை இருந்துச்சுன்னா அது சத்தியம், அது தூத். தேவனுடைய வசனத்துல இல்ல ஆனா வேற எங்க இருந்துட்டாலும் பரவாயில்ல, அது சத்தியம் அல்ல, அது அசத்தியம், அது அன்ட்ரூத். பிக்ஸ் பண்ணுங்க, இதுதான் சொல்யூஷன். மகா பரிசுத்தமான விசுவாசம் பெற்றுக்கொண்டிருக்கும், அதை காத்துக்கொண்டிருக்கும், அதற்கே உரிய ஆசீர்வாதங்களை சுதம் தருகிருக்கும். நம்ம இந்த ஒரு மனதுக்குள்ள அங்க வரணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா தேவனுக்கு நல்லா தெரியும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை வேதத்தில் கொடுத்துருந்தாலும் அந்த வேதத்தின் வார்த்தைகள்ல கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது, அப்படி செஞ்சா தண்டனை இருக்குன்னு அவர் எச்சரித்தம் போதும். சில சமயங்கள்ல தேவனுடைய வார்த்தையில இல்லாதது, தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்காதது தேவனுடைய ஜனங்களுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவனுக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் மூலம் பேசிருக்கிறார். அப்போஸ்தல் பவுல் மூலம் பேசும்போது எச்சரிக்கிறார், பி கேர்ஃபுல். ஏன்னா உன்னத்திமத்தையும் 4:1 வாசிங்க.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே,
பிற்காலங்களில் அப்போஸ்தல் பவுல் இது முதலாம் நூற்றாண்டுல எழுதுறார். எழுதும் போது தீர்க்க தரிசனமா பார்க்கிறார் என்ன ஆகும் பின்னாட்கள்ல, காலம் கடந்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு அவர் பேசுறார். பேசும் போது
மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
பாத்தீங்களா, சிலர் வந்து வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க தேவனுடைய பிள்ளைகள்ல, சத்தியமல்லாத விஷயங்கள்னால வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க. தேவனுடைய வார்த்தை அங்கீகரிக்காத விஷயங்கள்னால அவங்க வஞ்சிக்கப்பட்டுடுவாங்க. அப்படி வஞ்சிக்கப்பட்டுட்டு அவங்க விசுவாசத்தை விட்டு என்ன ஆயிடுவாங்க? எந்த விசுவாசத்தை விட்டு? அது கால சபைக்கு கர்த்தர் இயேசு என்ன கற்றுக் கொடுத்துட்டாங்க? என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். சுவஞ்சிக்கப்பட்டு பிற்காலத்துல நடக்கும். சில சமயங்கள் அவர் சொல்றார், தீர்க்க தரிசனம் இது, தீர்க்க தரிசனம். அப்ப சில பயல் முதல் நூற்றாண்டுல சபைக்கு எழுதுறார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சகோதர சகோதரிகளே. தேவன் கொடுத்துடுக்கிற சத்தியம், நம்முடைய ரட்சகர் போதிச்ச சத்தியம், அதுதான் சத்தியம்னு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல நாம் இருக்கிறோம். ரொம்ப நல்லது, தேவனுக்கு நன்றி. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, பிற்காலத்துல வஞ்சனைகள் வரும், சத்தியமல்லாதது வஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சோ அதுதான் இன்னைக்கு நமக்கும் அப்போஸ்தலர் காலத்திலே அவர் சொல்லிட்டார்னா இன்னைக்கு கடைசி காலத்துல நம்ம அங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. நமக்கும் அந்த எச்சரிப்பு அங்க இருக்கு. சோ நம்ம சகோதரர்களா சகோதரிகளா தேவனுடைய பிள்ளைகளா அவருடைய சத்தியம் என்ன என்று ஆராய்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். பிரயாசங்கள் எடுக்கணும். அந்த தாழ்மையில நம்ம தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள போய் தேடி பார்த்து நாம கொண்டிருக்கிற நம்பிக்கை விசுவாசம் வேதத்தின் அடிப்படையில இருக்குதா? நம்ம கொண்டிருக்கிற விசுவாசம் வெறும் விசுவாசமா இல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமா? நம்ம செக் பண்ணணும் சகோதர சகோதரிகளே. ஏன்னா வேதத்துல இல்லாதது அது சாத்தானுடையது. சாத்தான் தான் உண்மையல்லாத விஷயங்கள் பேசுவாரு. வசனம் வாசிக்கிறோம் யோவான் 8:44 அவருடைய குணாதிசயம் பற்றி படிக்கும் போது,
நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
பாருங்க அவன் என்ன பண்றார் பாருங்க. சத்தியம் அவனிடத்துல இல்ல, அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை, அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவா இருக்கிறான். பேசும்போது தன் சொந்தத்தில் பேசுறான். தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசணும், எவ்வளவு முக்கியமான விஷயம். சாத்தான் தான் அந்த மாதிரி அசத்தியங்களை அங்க பண்ணுவார். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல. தேவனுடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகளே, அப்போ நம்முடைய நம்பிக்கை ஒரு ஒரு விஷயத்துல பாருங்க, பல விஷயங்கள் நம்ம நம்புறோம். சோ அந்த விஷயங்கள் வேதத்தின் அடிப்படையில இருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசமா அல்லது வேதத்தினுடைய அங்கீகாரம் இல்லாத வெறும் விசுவாசமா நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டிய ஜனங்களாக அங்க இருக்கும். நமக்கு நிறைய பிலீஃப்ஸ் இருக்குது, நிறைய நம்பிக்கைகள் விசுவாசங்கள். உதாரணத்துக்கு ஆத்மா, மனுஷனுடைய ஆத்மா, கேள்வி கண்ணுக்கு தெரியுமா? மனுஷனுடைய ஆத்மா கண்ணுக்கு தெரியுங்களா தெரியாதா? அதுக்கு அழிவு இருக்குதா இருக்காதா சொல்லுங்க, நான் கேள்வி கேட்கிறேன். பாருங்க அழிவு இருக்குது, யாராவது இருக்கு சொல்றீங்க, அழிவு இல்ல சொல்றீங்க, ரெண்டுமே இருக்கும். ஆனா கண்டுபிடிக்கணும். பாருங்க நமக்கு கிறிஸ்தவர்கள் மாத்திரம் இல்ல, பொதுவா எல்லா ஜனங்களுக்கும் இது ஒரு புரியாத புதிர் இல்லீங்களா? சயின்டிஸ்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, வாட் இஸ் சோல், மனுஷனுடைய ஆத்மா எப்படி இருக்குது கண்டுபிடிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாங்க. சோ மனுஷனுடைய ஆத்மா என்னது, அது அதனுடைய விஷயம் பைபிள் என்ன சொல்லுது? ஏன்னா தேவன்ட்ட என்ன பண்ணிருக்கிறாங்க, எல்லாத்தையும் உண்டு பண்ணிருக்கிறாங்க. கேட்கணும், அவர் ரெக்கார்ட் வச்சிருப்பார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது மனுஷனுடைய ஆத்மா பத்தி, அதனுடைய அழிவு பத்தி, அதனுடைய தன்மை பற்றி பைபிள் என்ன சொல்லுது ஆத்மா பற்றி பார்க்கணும். சோ நம்ம ஆத்மா பத்தி விசுவாசிக்கிறோம், நம்புறோம், அது விசுவாசமா இல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமா செக் பண்ணணும். சகோதர சகோதரிகள், நரகம் எவ்வளவு முக்கியமான டாபிக் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில தெரியல, வெளியிருக்கிறவங்களுக்கு இருக்குதான். ஆனா அவங்க கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க ஹிந்துஸ் என்ன சொல்வாங்க அவங்க பாணியில நரகத்துக்கு, ஏதாவது தெரியுங்களா? தேங்க்யூ சிஸ்டர், என்ன வார்த்தை? எமலோகம், எமலோகம் என்ன லோகம் பாருங்க தெரியல, எமலோகம். அதுவும் பைபிள் பேசுற நரகமும் ஒன்னா? நரகம் பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயங்கள் எக்ஸாக்டா பைபிள் இருக்கிறது தானா? செக் பண்ணணும், அங்க அழிவு இருக்குமா இருக்காதா, அது எப்படி எப்போ, இந்த விஷயங்கள் எல்லாம் நாம பார்க்கணும். பட் பார்க்கணும், நம்பலாம், விசுவாசிக்கலாம். ஆனா நாம நம்புறது விசுவாசிக்கிறதா பைபிள்ல இருக்குதா இல்லையா நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுதான் என்ன சொல்லலாம், உங்களுடைய வசனமே சத்தியம். அந்த அடிப்படை தான் சகோதர சகோதரி, தேவனுடைய வார்த்தையில் இருந்துச்சுன்னா அது சத்தியம். சப்போ இந்த விஷயங்கள் அது மாத்திரம் இல்ல, முக்கியமான டாக்டரின் The Holy Trinity, பரிசுத்தமான திருத்தவ உபதேசம் எவ்வளவு பரிசுத்தமானது பாரு. அதை பத்தி பெரிய ஸ்காலர்ஸ் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவாங்க, அது யாருனாலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது. பாரு அவ்வளவு முக்கியமான உபதேசம் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில், நம்முடைய ஜீவனே அதுதான். கண்டுபிடிக்கணும் ட்ரினிட்டி பத்தி தேவன் என்ன சொல்றாங்க, அதை இன்னும் ஆழமா போய் புரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். பைபிள் என்ன சொல்றது சகோதர சகோதரிகளே, நம்ம நம்பிட்டு இருக்கிறது தான் கரெக்டா? நம்ம நம்பிட்டு இருக்கிறது பைபிள்ல இருக்குதா நம்ம செக் பண்ணணும். நிறைய டாபிக் நான் உங்களுக்கு சொல்லலாம், அது எல்லாம் தான் இந்த ஒரு வருஷத்துல நம்ம அங்க பார்க்க போறோம். உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும், இது ஒரு 8 கிளாஸ்ல நீங்க புரிஞ்சுடுப்பீங்க. இங்க மனித ஞானம் வெளிப்படுறது இல்ல, அதுக்கு நம்ம பிரயாசப்படுறதும் இல்ல, அதுக்காக இங்க வந்து நிக்கிற அளவுக்கு நமக்கு தைரியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையில வெளிப்படுற அவருடைய அனந்த ஞானம், அது ரொம்ப தாழ்மையில அவர் கொடுக்கிற ஒரு கிருபையில உங்கள் முன்பு ரொம்ப அன்பா நாம முன்வைக்கிறோம். வைக்கிறது மாத்திரம் இல்ல, தாழ்மையா கேட்டுக் கொள்ளுகிறோம். சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க, நலமானதை பற்றிக் கொள்ளுங்க, ரொம்ப அன்பா வேண்டுகோள் வைக்கிறோம். சப்போ அந்த ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும், தேவனுடைய ஞானம். சகோதர சகோதரிகளே, அது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நமக்கு. அந்தி கிறிஸ்து 666, அவர் எப்படி எப்போ வருவார், வந்து என்ன பண்ணுவார், நம்பிட்டு இருக்கிறோம், நம்ம நிறைய விசுவாசம் இருக்கு. நான் கேக்குறது எக்ஸாக்டா பைபிள் இருக்கிறதா செக் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை பற்றியும் அவருடைய ஆளுகை பற்றியும் என்ன சொல்லிட்டு இருக்குது, அதுதான் நம்ம விசுவாசிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை மாற்றம் இருந்துச்சுன்னா ரொம்ப தாழ்வு, என்ன பண்ணணும், அதை நம்ம சரி செய்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி பத்தி ஒரு கிளாஸ் எடுக்க போறோம் 2 மணி நேரம். அந்த கிளாஸ் எல்லாம் நீங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. யார் தெரியுங்களா அந்த விஐபி? சாத்தாந்தா. அவர் பத்தி 2 மணி நேரம் படிக்கும், படிச்சுட்டு போகும்போது நீங்க மாறிடுவீங்க. இதுவரைக்கும் சாத்தான் பத்தி இப்படி நினைச்சிட்டோமா, அவர் எப்படிப்பட்டவர், அவர் வல்லமை என்ன, அவர் அழகு என்ன, அவர் என்ன பண்ணார், எப்படி வந்துட்டார், யாருப்பா அவரு, இப்ப எங்க இருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிறார், என்ன ஆகும் பார்க்கணும். பைபிள்ல தேவனுடைய வசனத்துல இருக்குங்க. இங்க எல்லாமே எல்லாம் தேவனே வச்சிருக்கிறாங்க, அவருடைய வார்த்தையில எல்லா ரெக்கார்டு கொடுத்திருக்காரு. அதனாலதான் அவர் 66 புக்கு எழுதிட்டார், முடிஞ்ச அளவு சுருக்கி கொடுத்திருக்கிறார். என்னென்ன கேள்வி வேணுமோ உள்ள போய் பாருங்க. அதனால்தான் சொல்லிட்டார், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால உங்களுக்கு என்ன இருக்குது நித்தியா. அந்த விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. சாதாரண ஜீவனுக்கு நல்லா தோண்டி துருவி கேள்வி கேட்கறீங்க, தேவனுடைய விஷயத்துல செய்யணும் நாம். சகோதர சகோதரிகளே, அதே போல நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் நம்முடைய அருமை இரட்சகருடைய அருமையான வாக்கு தத்தம், அவருடைய 2வது வருகை. அந்த வருகை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, வசனங்கள்ல நம்ம போய் இப்படி புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் இயேசுவின் 2வது வருகை பற்றின விஷயங்கள் அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவர் வருகை சம்பவிக்கும் பொழுதோ பூமியில என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. இப்ப எல்லாம் பயமா இருக்கு இல்லைங்களா, நியூஸ் எல்லாம் பார்த்தா என்ன மாதிரி இருக்கு. அரப் கண்ட்ரீஸ்ல டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. திடீர்னு பார்த்தா சுனாமி 8.9, என்ன ஸ்கேல் அது, ஆச்சரியமா இருக்கு. படம் பாக்குறோமா நிஜமா நியூஸ்ல பாக்குறோம், என்ன என்ன நடக்குது, இப்போ எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நாமோ. பைபிள்ல இருக்கு, தெளிவா இருக்கு, புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகள. கர்த்தரேஜன் 2வது வருகை மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து பூமியில ஸ்தாபிக்கப்படும் தேவனுடைய ராஜ்யம் இன்னும் பார்க்கணும். இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் பேசிக் தான், இன்னும் பார்க்கணும் தேவனுடைய ராஜ்யம் பற்றி. பாருங்க இதெல்லாம் பற்றி நாம் என்ன சொல்றோம்னா, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இல்ல, நமக்கு தெரியும் சகோதர சகோதரிகள். தேவ கிருபையில நமக்கு கிடைத்த வாய்ப்புகள் வச்சு இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு பற்றி நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்கு. பட் நாம் கேக்குறது, நாம் பண்ண போறது என்னன்னா, அது வெறும் விசுவாசமா இல்ல மகா பரிசுத்தமான விசுவாசமா? நம்ம நம்பிட்டு இருக்கிறது வேதத்துல உள்ளது தானா இல்லையா, அது தான் நாம் செக் பண்ணணும். சபை, எத்தனை சபைகள் இன்னைக்கு அந்த சபை பற்றின ரகசியம் நம்ம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், இதெல்லாம் நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல ஒவ்வொன்றாக நாம அங்க பார்ப்போம். ஒருவேளை அப்படி ஒவ்வொன்னா ஆராய்ந்து பார்க்கும் போது தேவனுடைய கிருபையில நாம நம்முடைய விசுவாசம் வேதத்துல இருக்கிற வசனத்தின்படியே இருக்குது என்று நாம சொல்வோமானால் தேவனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லணும். அப்ப நாம புரிஞ்சுக்குவோம், அது வெறும் விசுவாசம் இல்ல, என்ன விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். கண்ணீரோடு நன்றி சொல்லணுங்க, கண்ணீரோடு சொல்லணும். ஏன்னா வஞ்சனை பத்தி அப்போஸ்தலர் பவுல் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் இயேசு பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம விசுவாசிக்கிறது வேதத்துல இருக்கிறது தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், இதுதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். ஒரு இல்ல இல்லை என்ன பண்ணணும், நீங்களே சொல்லுங்க என்ன பண்ணணும், என்ன பண்ணணும். நம்ம விசுவாசிக்கிறது வந்து பைபிள் இல்ல, என்ன பண்ணலாம், என்ன முடிவுக்கு வரலாம், மாத்திக்கணும், அந்த தாழ்மை வேணும். உமது வசனமே சத்தியம், உங்களுடைய வசனமே சத்தியம், அது இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை சொல்லுதா நம்ம அங்க ஏற்றுக்கொள்ளணும் சகோதர சகோதரிகளே. அது மாத்திரம் இல்ல, அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல தான் இருக்கிறோம். அது நம்ம தெரிஞ்சுக்கொண்டதுக்கு பின்பு நாளாக நாளாக மேன்மேலும் அந்த ஞானத்துல வளர்ச்சி அடைந்து அந்த விசுவாசத்துல நம்மை நாமே உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு முயற்சியும் அங்க எடுக்கணும். ஆக்சுவலா உண்மையிலே சொல்ல போனா இதெல்லாம் செய்யறதுக்குத்தான் தேவன் நமக்கு நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக அங்க அழைத்தெடுக்கிறோம். நம்ம பயணிக்க வேண்டிய அந்த பாதை பற்றி பார்க்கிறோம். போன வாரம் பார்த்துட்டோம் மரணத்துக்கு ஏதுவான பாதை, ஜீவனுக்கு ஏதுவான பாதை. அந்த பாதையில நம்ம சின்சியரா செய்ய வேண்டிய ஒரு முயற்சி இந்த முயற்சி. நம் முதல் நம் விசுவாசம் செக் பண்ணோம். நம்ம விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசமா செக் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். அந்த பாதை தான் கர்த்தரு இப்ப நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற பாதை. சகோதர சகோதரி ஏன் தெரியுங்களா, இந்த சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளணும்ட்டு வசனம் நீங்க படிங்க, யோவான் 8:32.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
பாத்தீங்களா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன விஷயம், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்க முடியுதா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்குதா? என்ன வித்தியாசம் இருக்குங்க இங்க, என்ன சொல்லியிருக்கு வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்க என்ன பண்ணும், ஏன் அப்படி சொல்லணும், சத்தியத்தையும் அறிவீர்கள், ஏன் அப்படி அப்படி அந்த ஸ்ட்ரெஸ் பண்ண போறதை வேற ஏதோ சொல்றார், சத்தியத்தையும் அறிவீர்கள். நான் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, சத்தியம் அல்லாதது கூட அறிஞ்சிருப்பீங்க, அறியாமையில வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மாத்திட்டு இருப்போம் பலவித மூட நம்பிக்கைகள்ல, தவறான நம்பிக்கைகள்ல, அதனால நிறைய கட்டுக்கள் இருக்கும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல, ஒரு மீள முடியாத கட்டுகளுக்குள்ள இருப்போம். காரணம் சத்தியம் அல்லாததை நம்பிட்டு இருந்திருப்போம். காலம் வரும் சத்தியத்தையும் அறிஞ்சு கொள்ளுவீங்க, தேவன் கொடுப்பாங்க. அவர் அவர் ஜனங்களை அவர் கைவிடுறதே கிடையாது, அது வாக்கு தத்துவம் நமக்கு. நான் உங்களை விட்டு விலகிறதும் இல்ல, உங்களை சில நன்மைக்கு அனுமதிக்கிறார், சில நன்மைக்கு அனுமதிக்கிறார் நம் வாழ்க்கையிலும் சில சமயங்கள்ல. ஆனா அதெல்லாம் நடந்துட்டு போட்டோம், சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்க இருந்து விடுதலையாக்கும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், நாம அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், ஏற்கனவே விடுதலையாக்கப்பட்டிருந்தா நம்ம விடுதலையாக்கப்படுவோமா, இல்ல. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், விடுதலைக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன, கட்டப்பட்டிருப்போம். எப்படி அதுக்கு முன்னால என்னெல்லாம் அறிஞ்சிருந்தீங்களோ, என்னது சத்தியம் அல்லாதது, அதனால கட்டப்பட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணும், அந்த கட்டுகள்ல இருந்து விடுதலையாகும். த ட்ரூ கிறிஸ்டியன் ஃப்ரீடம், உண்மையான கிறிஸ்துவ விடுதலை தேவனுடைய வார்த்தையினால் வரும், வேற எதுனால இல்ல. எங்க ஒருவேளை சகோதரர்களுடைய அன்பான வார்த்தைகள், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபெலோஷிப் எல்லாம் இருக்கட்டும், எல்லாம் பின்னாடி. முதல்ல தேவனுடைய சத்தியம் அதுல இருக்கணும், தெளிவு. அது கொடுக்கும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் தேவன் சொன்னது, அது அந்த பீஸ் இருக்கும் மைண்ட்ல. சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த சத்தியம் தான், ஒருவேளை நம்முடைய தவறுகள்ல இருந்து, நம்முடைய மூட நம்பிக்கையில இருந்து, ஒருவேளை நாம நம்பிட்டு இருக்கிற தவறான போதனைகள்ல இருந்து நம்மை அங்க விடுவிக்கும். ஏன்னா இவைகள் நம்மை கடந்த காலத்துல ஒருவேளை ஒரு கட்டுக்குள்ள வைத்தெடுக்கலாம். தேவனை பற்றி அறிகிற அறிவில், அவர் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற அருமையான திட்டத்துல, நமக்கு அவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை புரிஞ்சுக்கொள்றதுல, நம்ம கண்கள் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், நம்ம கைகள் செயல்படாத முடியாத நிலையில கட்டப்பட்டிருக்கலாம். பட் ட்ரூத் உங்களை விடுதலையாக்கும், அதுதான் அந்த வசனம். சத்தியம் தான் உங்களை அங்க விடுதலையாக்கும். சகோதர சகோதரிகளே, அந்த சத்தியம் அதுக்கு தான் தேவன் கொடுத்துட்டாங்க. வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 3:16-17.
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
சாதாரணமா நினைக்காதீங்க, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக.
தேறினவனாக இருக்கணும், நாம தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நல்ல கிரைகள் செய்யணும் அப்படின்னா அதுக்கு தான் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாங்க நம்ம கிட்ட, தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் எப்படி வழி நடத்தும்?
அவைகள் உபதேசத்துக்கும்
உபதேசத்துக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்
கடிந்து கொள்ளுதலுக்கும்
சீர்திருதலுக்கும்
சீர்திருத்தலுக்கும்
நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
நீதிய படிப்பித்தலுக்கு என்னது நீதி? தேவனுடைய நீதி என்ன? தேவன் அங்கீகரிக்கிற சரியான பாதை என்ன அப்படின்னு நம்மை வழிகாட்டி அந்த பாதையில வழிநடத்தக்கூடியதா தேவனுடைய வார்த்தைகள் தான் அங்கிருக்கும். அது மாத்திரம் இல்ல, உபதேசங்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் பிரயோஜனம். மெய்யான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஒரே தீர்வு. அங்கத்தான் உண்மையான ட்ரூத் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கடிந்து கொள்ளுதலுக்கும், ஆமா தேவனுடைய வார்த்தைகள் அதுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறாங்க. தெரியும் தேவனுக்கு, நம்ம சில சமயங்கள் அவருக்கு அவர் பாதை விட்டு விலகி போயிடுவோம், நிறைய தவறுகளுக்குள்ள போயிடுவோம், சுயநீதியில நின்றுட்டு இருப்போம். வார்த்தை தான் நம்மை கடிஞ்சு கொள்ளும், நம்மை சீர்படுத்தும். நம்ம தேவனுக்கு பிரியமா நடக்கிறது இல்ல, தேவனுடைய வார்த்தை தான் நம்மை வந்துட்டு அங்க உணர்த்தும். அதுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் தான். நெக்ஸ்ட் சீர்திருத்தலுக்கும், எதைத்தான் சீர்திருத்தணும்? ஏற்கனவே கெட்டு போன விஷயங்கள். சோ நம்ம ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாதையில போறவங்களா இருந்தா நம்மளை நல்வழிக்கு ஜீவன் ஜீவ பாதைக்கு நம்ம சீர்பொருந்த பண்றது கூட தேவனுடைய வார்த்தைகள் தான். தேவனுடைய வார்த்தைகள் எதுக்குத்தான் அங்க கொடுத்திருக்கிறாங்க? அந்த வார்த்தைகள் தான் சகோதர சகோதரிகளே அந்த சத்தியம். சோ இந்த சத்தியம் நம்ம தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டு அந்த சத்தியம்தான் அந்த சத்தியம்தான் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு வழி நடத்தும் என்று புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான தலைப்பு தான் இது. பரிச்சயமான வார்த்தை விசுவாசம், ஃபெய்த், விசுவாசிகளுக்கு மத்தியில. ஆனா பாத்தீங்களா, இதுவரைக்கும் நம்ம கண்ணில் படாத ஒரு விசுவாசம், தேவன் கர்த்தர் இயேசு மூலம் பரிசுத்தவான்களுக்கு வச்சிருக்கிறார். மகா பரிசுத்தமான விசுவாசம், அதுக்கு நாம போராடணும், அதை தக்க வச்சுக்கொள்ள. சோப்போ நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கணும், சரியா இருந்தா நன்றி சொல்லணும், இல்லாட்டி அதை மாற்றிக்கொள்ளணும். உங்களுடைய வசனமே சத்தியம் என்று சகோதர சகோதரிகளே. மறுபடியும் சிலருக்கு அந்த கேள்வி வரலாம், சோ இவ்வளவு முக்கியமா, இவ்வளவு சிரத்தை எடுத்து வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கிறது? ஒருவேளை இன்னும் சிலருக்கு டவுட் இருக்கலாம். சோ நம்ம தேவன் கிட்ட ஜெபம் பண்ணனா தேவனே நம்மளை சரியான பாதையில வழி நடத்திட மாட்டாரா? ஜெபம் பண்ணிடலாம், நீதி பொறுப்பெல்லாம் நம்ம தேவன் கிட்ட விட்டுடலாம், தேவன் பாத்துக்க மாட்டாரா? பாத்துக்கு வாருங்க, அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. ஒருவேளை நம்ம இயலாதவர்களா இருந்துட்டா. சோ சகோதரர்களுக்கு என்ன வரும்னா, இன்னைக்கு பைபிள் ஸ்டடிஸ் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற இந்த முயற்சி, அதை காட்டிலும் ஜபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நல்லது கொடுக்கணும், ஜபம் ரொம்ப முக்கியம், அதுதான் ஜீவன். நம்மை படைச்சவருக்கும் நமக்கு இருக்கிற ஒரே லிங்க் என்னன்னா ஜபம், ஜீவன். அது வேணும் கண்டிப்பா, அதுல சந்தேகமே இல்லை. கேள்வி, வேதம் ஆராய்க்கிறது ரொம்ப முக்கியமா? ஜபம் ரொம்ப முக்கியமா? ஜபம் முக்கியம். பட் இப்ப கேள்வி என்ன நினைக்கிறீங்க, பைபிள் ஸ்டடி முக்கியமா இல்ல ஜபம் முக்கியமா? ரெண்டுமே முக்கியம். இது வந்து நல்ல பதில், ரொம்ப ஞானமான பதில். எந்த ரிஸ்க்கும் வேண்டாம், ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே முக்கியம். நான் ஏத்துக்கிறேன், பட் மறுபடியும் கேட்கிறேன், ரெண்டுல எது முக்கியம்? வசனம்தான் இல்லைங்களா? வசனம்தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய வசனமே சத்தியம். வசனம் எடுங்க, ஜூதா 20 வசனம்.
நீங்களோ பிரியமானவர்களே,
நீங்களோ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
உங்களை உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு,
பரிசுத்தம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி,
அப்போ எப்போ முதல்ல வேதத்தை தேவனுடைய வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய வசனம் சொல்ற சத்தியம் என்ன தெரிஞ்சு அந்த சத்தியத்தின் மூலம் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கரெக்ட் ஆயிட்டு இப்போ அந்த நிலைமையிலிருந்து பரிசுத்தாவிக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா தேவனுக்கு பிரியமா ஜெபம் பண்ணணும்னா கூட ஜெபத்தை பத்தின ட்ரூத் யாருக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். ஜெபத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம ஜெபம் பண்றோம் ரொம்ப உருக்கமா, ஆனா நிறைய சமயங்கள்ல தேவன் ரொம்ப சகிக்கிறாங்க, நம்ம ஜெபத்தை ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சே, என் பிள்ளை அன்பா தான் ஜெபிக்குது, பட் என்னால் தாங்க முடியல. ஏன்னா அவர் பேசிருக்கிறார் அழகாக, ஜெபம்னா எப்படி இருக்கணும், எதுக்கு இருக்கணும், பண்ற விதம் என்ன இருக்குங்க. சகோதர சகோதரிகள், யார்கிட்ட பேசுறோம்? சர்வ வல்லமையுள்ள தேவன். நினைச்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, விதம் இருக்கு. ஜெபம் பண்ணணும் தேவனுக்கு பிரியமா. அதுக்கு முன்னால ஜெபம் பத்தி பைபிள்ல படிக்கணும். அதனாலதான் சொல்றார், ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்க, சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அதுதான் சத்தியம்னு விசுவாசிங்க. அந்த நிலைமையில நின்றுட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவன் காது கொடுத்து கேட்பான். மறுபடியும் என் பிள்ளை ஜெபம் பண்ணாதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய தேவன். சோ அப்படித்தான் இருக்கணும். சோ பாத்தீங்களா, ரொம்ப முக்கியம், ஸ்டடி ரொம்ப முக்கியம். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ ஜீவிதத்துல முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு தியானிச்சு பாருங்க. தேவன் நமக்கு அங்க கிருபை செய்திருக்கிறாங்க. சோ நாம் நம்முடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நாம உறுதிப்படுத்திக் கொள்வதற்கேற்ற முயற்சியில இனிமேல் போகணும். இதுவரைக்கும் நம்ம கொண்டிருந்த நம்பிக்கைகள் விசுவாசங்கள் வெறும் விசுவாசம் தானா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசமா சோதிச்சு பார்த்து நலமானதை பற்றி கொண்டு அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல வளரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். இப்ப ஒரு கடைசியான ஒரு கேள்வி, இன்னைக்கு மகா பரிசுத்தமான விசுவாசம் காணப்படுதா? நீங்க ஓபனா பதில் சொல்லணும். நீங்க பதில் சொன்னா கிளாஸ் முடிஞ்சு. இன்னைக்கு பரவாயில்ல, நம்ம அருமை சகோதர சகோதரிகள் கிட்ட மகா பரிசுத்தமான விசுவாசம் காணப்படுதானா? சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட நான் கேட்கல, நானே சொல்றேன். ரொம்ப ஆச்சரியம், காணாம போயிடுக்குது. ஆனா இந்த விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்து கிருபை மூலம் சத்தியத்தின் மூலம் சீஷர்களுக்கு கொடுத்தாங்க. என்ன ஆச்சு இன்னைக்கு? ஏன் இந்த வார்த்தை கூட நம்ம மனசுக்கு புதுசா இருக்கு? இப்ப பெரிய கேள்வி எழும்புது. இந்த வார்த்தைகள்லாம் வச்சு பார்க்க போறது உண்மையிலேயே நாம விசுவாசத்தில் இருக்கிறோமா, மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் இருக்கிறோமா? ஒரு பெரிய ஆவல் இந்நேரம் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன் இப்ப வந்திருக்குது? இப்ப கேள்வி என்னன்னா, இடையில என்ன நடந்துச்சு இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு? ஏன்னா இன்னைக்கு அதிகமா நம்ம பார்க்க முடியறது இல்ல. என்ன ஆயிடுச்சு இந்த ஒரு 2000 வருஷத்துக்குள்ள? கர்த்தர் நமக்கு ஒரு விஷயம் ஒப்புவிச்சுட்டு போன மகா பரிசுத்தமான விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம் பார்ட் 2. தேவன் உங்களை நடத்துவார். தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.